ప్రభూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాన్ నాథయామున మధ్యమాన్ అస్మదాచార్య పర్యంతాన్ వందే గురు పరంపరా యో నిత్యమచ్యుత పదాం భుజయుగ్మ రుగ్మ యామోహతపతితరాణి త్రిణాయ మే అస్మద్గురోర్భగవతోర్య జయైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రవద్యే భూతం శరశ్చ మహదాద్వయ భక్తనాథ శ్రీభక్తిసారకులశేఖర యోగీ యతీంద్రమేశ్వాన్ శ్రీమత్పరాంగుతమునిం ప్రణతోస్మి నిత్యం నామ సంకీర్తనం యస్య సర్వపాప ప్రణాశనం ప్రణామో దుఃఖ శమనః తం నమామి హరిం పరం వసుదేవ సుతం దేవం కంసశానూరమర్దనం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురుం. ఆరామం గుణసంజయస్య సదనం ముఖ్యం సదాశ్రేయస కారుణ్యస్య తథాకరో నిరవదేరాదేర్హి సిద్ధౌషధ గోరాగౌగ దవాగ్ని సంజయ గణగ సంసార మేఘానిల సాక్షాత్ మూలధనం తథాం విజయతే శ్రీ పద్మనాభ ప్రభు. ఇప్ప చిన్నది ூரப்புற வர்ணன பிரபந்தத்திலே ஸ்ரீ பத்மநாபர பத்தி மகாராஜா சுவாதி திருநாள் சொன்ன ஸ்லோகம். இப்ப சொல்லக்கூடிய அடுத்த மூணு பாசுரம் அதான் அவங்க கையில பேப்பர் கொடுத்திருக்கோம். சுவாமி நம்மாழ்வார் திருவனந்தபுரம் மகிமையை ஒரு 10 பாசுரங்கள்ல வர்ணிச்சிருக்க. அது முதல் 3 பாசுரங்கள் தியான ஸ்லோகமா சொல்லுவோம், அதுக்கப்புறம் அதை பத்தி வியாக்கியானம் சொல்லுவோம். எல்லாரும் கவனிக்கும், அப்புறம் கூட சேர்ந்து சொல்லலாம். கெடுமிடராயவெல்லாம் கேசவாயென்ன நாளும் கொடிவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகில்லாம் விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்த புறநகரம் புகுதும் இன்றே இன்று போய் புகுதிராயில் எழுமையும் ஏதம் சாரா குன்றுநேர் மாடம் மாடே குருந்து சேர் செருந்தி புன்னை மன்றளர் கோயில் அனந்தபுர நகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஊரும் புல் கொடியும் அக்ரே உலகெல்லாம் உண்டு விழுந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகி தீரும் நோய் துணைகளெல்லாம் இன்னம் நாமறியச் சொன்னும் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசினே சர்வத்ர பத்மநாபநாம சங்கீர்த்தனம் பத்மநாபா பத்மநாபா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக ரட்சகன் சர்வலோக சரண்யன் சாட்சாத் ஸ்ரீஹப்பத்யான ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி நம்மையெல்லாம் தன்னுடைய உற்சவத்துக்கு ஒன்னா இருந்து அனுபவிக்கும்படி கிருப பண்ணியிருக்கார். அதுல எப்படி ஒரு கிருப பண்ணியிருக்கார் அப்படின்னா, 4:30 மணிக்கு ஒரு சீவேலி முடிஞ்சு ஒரு கேப்புக்கு ஆத்துக்கு போய் சும்மா வெட்டி கதை பேசாம 6:00 to 8:00 ஒரு சத்சங்கம் அனுபவிச்சுட்டு அப்படியே ரொம்ப தூரம் நடக்க வேண்டாம, அப்படி தடுக்கி விழுந்தா அவர் கோவில் பக்கத்தில் இருக்கும்படியா ஒரு ஸ்தலத்திலே நமக்கு ஒரு பகவத் விஷயத்தை அனுகிரகம் பண்ணியிருக்க தட்சிணாம்நாய அப்படின்னு சொல்லுவோம். ஆதிசங்கர் பகவத்பாதர் நாலு இடங்களிலே தன்னுடைய மடத்தை ஸ்தாபிதம் பண்றார். அதாவது பாரத தேசத்தினுடைய நாலு திசைக்கும் நாலு ரட்சகர்கள் மாதிரி மடத்தை ஸ்தாபிதம் பண்றார். வடக்குக்கு பத்ரி, ஆச்சரியமா கிழக்குக்கு பூரி வந்துடும், மேற்குக்கு பூரி, கிழக்குக்கு துவாரகா, தெற்குக்கு சிங்கேரி. இந்த நாலுத்தை தான் பாரத தேசத்துக்கு நாலு பில்லர் மாதிரி வச்சிருக்கார் ஆதிசங்கர பகவத்பாதர். சங்கரம் லோகசங்கரம் சந்தேகமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு இடம் இந்த சிங்கேரி சாரதா பீடம், ரொம்ப விசேஷம். சிங்கேரி பிரியவா ரொம்ப பீதியுடையவர் எல்லா இடத்திலையும். அவளுடைய சம்பிரதாயத்துக்கு தகுந்த மாதிரி அவள் அனுஷ்டானம் பண்ண சொல்றதுல ரொம்ப கெட்டிக்கார சிங்கேரி பெரியவர். ரொம்ப விசேஷமா இருக்கும் பூஜையெல்லாம், சாரதா நவராத்திரி எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கும். நம்ம மெட்ராஸ் பக்கம் போனோம்னா தான் காஞ்சி மடத்தை சார்ந்தவர்கள், இந்த தட்சிண தேசம் எல்லாம் திருநெல்வேலி திருச்சி மதுரை வரைக்கும் பார்த்தோம்னா சிங்கேரி பெரியவாளுடைய இதுல தான் எல்லா நல்ல காரியங்களும் நடந்து இருக்குன்னு காண கிடைக்கும். அது பெரியவாள்லாம் அவ்வளவு விசேஷம். நம்ம ஆழ்வார்த்தங்களில் பார்த்தோம் அப்படின்னா சுவாமி ராமானுஜருடைய ஒரு கோவில் உண்டு, பவிஷ்யத் ஆச்சாரியன் சன்னதி அப்படின்னு ஒன்று உண்டு. அந்த கோவிலோட புனருத்தாரணம் பண்ணா கொஞ்ச வருஷங்களுக்கு முன்னாடி, அதுக்கு சிங்கேரி பெரியவாளும் டொனேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துலயே பார்த்தோம்னா சிங்கேரி பெரியவாளோட கல்வெட்டு கூட வச்சிருக்காங்க. அதனால சைவ வைஷ்ணவ பேதம் தான் பெரியவாளுக்கு கிடையாது, ஒன்னும் தெரியாதவாளுக்கும் கிடையாது. இந்த அறகுறையா தெரிஞ்சவாளுக்கு தான் பிரச்சனை. நன்னா தெரிஞ்சவாளுக்கும் குழப்பம் இல்லை, ஒண்ணுமே தெரியாதவாளுக்கு டென்ஷன் இல்லை. இந்த ரெண்டும் கெட்டான் வாழி அவளுக்கு தான் பிரச்சனை. எதிர்கொள்ளபடி ஆக்யானம் கொடுக்குறேன்னா சிங்கேரி சாரதா மடத்திலே ஒரு ஐயங்கார் கதை சொல்றாரு, அதனால அத்வைதத்தெல்லாம் திட்டி எல்லாம் சங்கரெல்லாம் குறைச்செல்லாம் சொல்லுவேன் நினைச்சிடாது. எல்லா பெரியவாளுமே நாம சத்கதி அடையணும்னு தான் பிரயத்தனப்பட்டிருக்கா. அது பத்மநாபனே சங்கல்பம் பண்ண ஒரு இடம், ரொம்ப நாள் ஆசை. அந்த சிங்கேரி சாரதா மடத்துல உபன்யாசம் பண்ணணும்னு திருவனந்தபுரம் வந்த நாள்லேன்னு ஒரு ஆசை உண்டு. அது பத்மநாபன் இப்ப நடத்தி கொடுத்துட்டார் எனக்கு. அது என்ன உற்சவம், இப்படி முடிச்சோன்னு அப்படியே நடந்து போனா பத்மநாபர் ஸ்ரீவேலியும் பார்த்துடும். அதுலயும் இன்னைக்கு பத்மநாபனுடைய கருட வாகனம், சுவாமி கருட வாகனத்திலே அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு நாள் இந்த நாள். அதுல ஆரம்பிக்கிறோம்னா இன்னிலிருந்து ஒரு அஞ்சு நாளைக்கு இங்க பகவத் விஷயம். பத்மநாபரை பத்தி மட்டும்தான் சொல்ல போறோம் முக்கியமா, அதுல சந்தேகமே வேண்டாம். அதுல பகவத் சங்கல்பம் பத்மநாப சதகம் சொல்லலாம் அப்படின்னு. இந்த அஞ்சு நாள்ல நூறு ஸ்லோகம் சத்தியமா சொல்ல முடியாது. மகாராஜா சுவாஜி திருநாள் கர்ப்பஸ்ரீமான் அப்படின்னு சொல்றான். எல்லாரையும் கர்ப்பஸ்ரீமான் சொல்ல மாட்டோம். பிரஹல்லாதன், பரிஷித்து மகாராஜன், மகாராஜா சுவாஜி திருநாள் இவாளெல்லாம் மட்டும்தான் கர்ப்பஸ்ரீமான் சொல்றான். கர்ப்பத்திலேயே பகவானுடைய கிருபா கடாட்சம் அனுபவிக்கிற குழந்தைகளுக்கு தான் கர்ப்பஸ்ரீமான் அப்படின்னு. ஆனா ஸ்ரீமத் பாகவதத்திலே அழகா கபிலாச்சாரியர் சொல்லும் பொழுது குழந்தை ஒரு ஆறு ஏழு மாசத்திலேயே எல்லா குழந்தைக்கும் தன்னுடைய ஸ்திதி தெரியறதா, தான் ஆத்மானு தெரியறது, பகவத்ஸ்மரணை பண்றது அப்படின்னு சொல்லி. அப்படி பார்க்கும்போது நம்மெல்லாம் கூட கர்ப்பஸ்ரீமான் தான், அதனால டென்ஷன் வேண்டாம். ஆனா இவாள்லாம் இன்னும் ஒரு படி மேல, ஏன்னா அவளுக்கெல்லாம் கர்ப்பத்திலேயே சுவாமி இவாளை பார்த்துட்டான். பிரஹல்லாதனை நாரத மகிழ்ச்சியை கொண்டு உபதேசம் பண்ண வச்சு கர்ப்பத்திலேயே பகவத் விஷயம் கேட்கிற ஒரு பாக்கியம் பிரஹல்லாத ஆழ்வாரு. பரிசுத்து கர்ப்பத்துக்குள்ளேயே பெருமாள் வந்து அவனை ரட்சிக்கிறத தன் கொண் கொண்டு தானே பார்த்தான். கர்ப்பத்தை நம்ம கண்ணு முழிச்சு வெள்ளாந்து பார்க்கறதே பெரியாரு. கர்ப்பத்தில அம்மாவுடைய கர்ப்பத்துக்குள்ள ஒளிஞ்சுட்டு இருக்கிற பயலுக்கு அவனை சுத்தி அவனை ரட்சிக்கக்கூடிய கதைய சக்கரம் மாதிரி சுத்தக்கூடிய பெருமாளை பிரத்யட்சமா பார்த்தன பரிஷத்து மகாராஜா. அந்த மாதிரி மகாராஜா சுவாதி திருநாள் பத்மநாபனுடைய கிருபையினாலே பிறந்த குழந்தை. பிரிட்டிஷ்காரர்கள்லாம் பாரத தேசத்தை ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்த ஒரு சமயம், ஏதான சமஸ்தானத்துக்கு ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா உடனேயே அவன் என்ன பண்ணுவான், தங்களோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருவான் அந்த ராஜ்யத்தை. அந்த மாதிரி திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு ஒரு சந்தர்ப்பத்துல ஆண்வாரி செல்லாம இருந்த சமயம், அப்ப பிரிட்டிஷ்காரர்களுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அங்க இருந்தான். அப்ப அங்கேருந்து இங்கிலாந்துல இருந்து கேட்கிறா, திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு ஏதான குழந்தை உற்பத்தி ஆச்சா, ஏதான வாரிசு வந்ததுதான். இவருக்கு திருவிதாங்கூர் சமஸ்தானத்து மேல ரொம்ப அபிமானம். உடனே அழகா அவர் கடுதாசி எழுதிட்டார் இங்கேருந்து இங்கிலாந்து, ஆமா ராணி பிள்ளையான் இருக்கா அப்படின்னு போய் கடுதாசி அந்த பக்கம் அனுப்பிட்டு அவர் கோவிலுக்கெல்லாம் வந்ததில்லை, பத்மநாபபுரத்தை பிரார்த்திச்சிருந்தார். ஒரு கிறிஸ்டியன், இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானமே நீதான் குல தெய்வம்னு வழிபட்டு இருக்கு, திருப்படி தானம் முதற்கொண்டு எல்லாம் பண்ணிட்டு திருவிதாங்கூர் ராஜன் அப்படின்னா நீதான் வச்சுட்டு இருக்கா, அவள்லாம் உன்னுடைய சேவைகளா வேலை பண்ணிட்டு இருக்கா, இவாளுக்கு ஒரு குழந்தை பிறக்க போறதுன்னு சொல்லி நான் பொய்யா ஒரு கடுதாசி எழுதி அனுப்பிட்டேன். இந்த திருவிதாங்கூர் ராஜ வம்சத்துக்கு ஒரு ஆண் வாரிச கொடுக்க வேண்டிய ஒரு தர்மம் உனக்குண்டு, பிளாக்மெயில் பண்றார் பெருமாள், நீ கொடுத்தே ஆகணும். ஏன்னா இவா உன நம்பியிருக்கா, நான் நம்பரே இல்லைன்றது ரெண்டாம் பட்சம். இந்த வம்சமே குலசேகர ஆழ்வாருடைய வம்சம், திருவிதாங்கூர் ராஜவம்சம் சாதாரண வம்சம் எல்லாம் கிடையாது, அவ்வளவு பெரிய வம்சம் இது. அவ உன்னை பிரார்த்திச்சுட்டு இருக்கா, உன்னை நம்பின் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல இருந்து பத்மநாபபுரத்துல பிரார்த்தனையெல்லாம் கிடையாது, ஒரு மிரட்டல் திருமங்கை ஆழ்வார் மாதிரி, ஆண்வாரிச்சு கொடுத்தியோ தப்பிச்சா, இல்லைன்னா நாலா பக்கமும் பீரங்கியை கொண்டு வந்து உன் கோவிலை இடிச்சுட்டு தான் நான் மறுவேலை பண்ணுவேன்னு சொல்லிட்டான். எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணிட்டான். பத்மநாபரும் சிரிச்சுண்டு அனுகிரகம் பண்ணிட்டா. அப்படி பிறந்த குழந்தை தான் மகாராஜா சுவாதித்திரன், அதனால கர்ப்பசிம்மன். நிஜமா ஒருவேளை மகாராஜா சுவாதித்திரனால் வரலே அப்படின்னா இத்தனை தூரம் பத்மநாப மகாத்மி நமக்கு தெரிஞ்சிருக்குமான்ற ஒரு பெரிய கேள்விக்குறியாதான். ஏன்னா இன்னைக்கு உச்சமம் எல்லாம் மகாராஜா சுவாதித்திரனால் எழுதின முறப்படிதான் போயிட்டு இருக்கு. என்னன்னைக்கு என்ன வாகனம், என்னென்ன ராகம், என்னென்ன கீர்த்தன பாடன வரைக்கும் இன்னைக்கு ஒரு ரிச்சுவல் கரெக்டா போயிட்டு இருக்குன்னா, முக்கியமா அதுக்கு ப்ரூஃப் என்னடான்னா மகாராஜா சுவாதித்திரனாளுடைய சியானம் தூரப்புற வர்ணன பிரபந்தம், உத்தவ பிரபந்தம், அப்புறம் பத்மநாப சதகம், இதெல்லாம் தான் பத்மநாபனை காப்பாத்திருக்கு. 1,00,000 கோடி காப்பாற்றலாம், நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1,00,000 கோடியே நம்மெல்லாம் காப்பாத்திருக்கோம் நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா பத்மநாபனுக்கு எதிராக சொத்து அப்படின்னா நம்மாழ்வாருடைய மங்களாசாசன பாசுரங்கள், மகாராஜா சுவாதித்திரனாளுடைய இந்த கிருதிகள், இந்த ஸ்லோகங்கள்லாம் தான் பெரிய பாக்யம் எனக்கு. பெரியவாள்லாம் தான் என்ன அனுபவிக்கிறாளோ அது அப்படியே ஸ்லோக ரூபமா சொல்றான் நமக்கு புரியும்படியா. எப்படி நல்ல ஒரு பக்ஷணம் சாப்பிட்டோம் அப்படின்னா அது எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சவாக்கிட்ட ஆசையா வர்ணிப்போம். நம்ம ரேஞ்ச் அவ்வளவுதானே, ஒரு பக்ஷணம் இல்லாட்டி ஒரு வஸ்திரம், இல்லாட்டி ஒரு ஆபரணம், இல்லாட்டி ஒரு டிவி ப்ரோக்ராம், இல்லாட்டி வெளியூர் போவோம், அந்த ஊரோட கிளம்பினர், இவ்வளவுதானே சொல்ல முடியும். பெரியவாளுக்கெல்லாம் அனுபவம் பகவான் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். அவ எந்த பகவான எப்படி அனுபவிக்கிறாளோ அத அப்படியே நமக்கு ஒரு கிருப பண்ணி சொல்றான் மகாராஜா சுவாதித்திரன். அந்த பத்மநாப சதகத்துல ஒரு 100 ஸ்லோகம் உண்டு, அது ஏற்கனவே 2வது 10 ஸ்லோகத்தை வலியசாலையில சொல்லியிருக்கோம். இந்த வாட்டி 1வது 10 ஸ்லோகம் சொல்லலாம்னு பத்மநாபனுடைய சங்கல்பம். சரியா, மகாராஜா சுவாதித்திரனாள் ஸ்ரீ பத்மநாபனிடத்துல சரணாகதி பண்ற ஒரு 10 ஸ்லோகம். பத்மநாபனிடத்துல சரணாகதி பண்றா, சரணாகதி ரொம்ப சுலபமான ஒரு உபாயம். உன் பலத்தை நான் நம்புறேன், என்ன ரட்சிக்கிற பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், உன்னுடைய சொத்தாய் என்ன நீ ஏத்துக்கோ, என்ன நீ ரட்சிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றதுதான் சரணாகதி. அதாவது சுவாமி ஏமாத்தவே முடியாது, உன் காலில் விழுந்துட்டேன் அப்படின்னா கிருப பண்ணியே ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம் சுவாமிக்கு வந்துடும். கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகத்திலலாம் கூட நம்முடைய பிரயத்தனம் ஜாஸ்தி. சரணாகதியில முழு பிரயத்தனமும் சுவாமியே தான் பண்ணணும். இந்த குழந்தைகளுக்கான எல்லா பிரயத்தனையும் தாயும் தகப்பனும் பண்றா போல. எல்லா பிரயத்தனமும் சுவாமிக்கு தான். கர்ப்பபூதா தபோதனாகான் ஸ்ரீமத் ராமாயணத்திலே ராமனிடத்திலே ரிஷிகள்லாம் சொல்றாங்க, எங்களுடைய ரட்சைக்கு நாங்க பிரயத்தனப்படமாட்டோம். நமக்கெல்லாம் அதான ஒரு பெரிய டென்ஷன், நல்லபடியா இருக்கணும், நல்லபடியா வாழ்க்கை போகணும், நல்லபடியா போய் சேரணும், வம்சம் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், இதானே பெரிய கவலை. பெரியவா என்ன பண்றா, இந்த பெருங்கவலைய சுவாமி கிட்ட கொடுத்துடுறோம். அவர் தானே வாழ்க்கையே பகவத்கீதையில சொல்றார், அனன்யா சிந்தயம் தோமாம் ஏதனா பரியு பாசத்தே. சுவாமியே வாய கொடுத்து மாட்டிக்கிறார். நம்ம கிட்டலாம் சொன்னா மறந்து போயிடும். பெரியவாள்லாம் என்ன பண்றாரு, எங்கெல்லாம் சுவாமி தன் வாய கொடுத்து மாட்டிக்கிறாரோ அந்த விஷயங்களா ஞாபகம் வச்சுட்டு அவருக்காலேயே பிடிக்கிறார், அவருக்காலேயே பிடிக்கிறார். ஏன்னா பிரளயத்துல அவர் தானே தன் கால பிடிச்சுட்டு இருக்கார். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தேன கிரிவேசயந்தம் பதஸ்ய பத்ரஸ்ய புரேசயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி. அப்ப பிரளயத்துல இவரே தன் திருவடியை பிடிச்சு காட்டினால பின்னாடி வந்த ஆச்சாரியா பெரியவாள்லாம் பார்த்துட்டா, இவன் திருவடி அவனுக்கே கதினா நமக்கும் அதான் கதி, அதோ கதி அப்படின்னு இல்லையா, அதோ கதி அப்படின்னு இல்லையா, அதே கதி அதோ கதி இருக்க வாளுக்கு அதோ கதி அப்படின்னு பெரியவா காட்டா. நான் சொன்ன அதோ கதி வேற, அதோ கதி வேற, அதோ கதி அப்படின்னு பெரியவா காட்டா, அதே கதியில் நம்ம கடக்கணும். அதுதான் பகவானுடைய சரண கமலத்தினுடைய பலம். நம்ம ஒரு டென்ஷனும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மகாராஜா சுவாதி திருநாள் பத்மநாபருடைய ஜீவிக்கணும்னு ஒரு குதிரை மாளிகை கட்டின்றார். அது ஒரு பெரிய சுகம் இல்லையா? திருவனந்தபுரத்துல வீடு கிடைக்கிறதே பெரிய பாடு, அதுல பத்மநாபர் பக்கத்துல கிடைக்கும், அதுவும் கோட்டைக்குள்ள கிடைச்சா இன்னும் அது ஒரு கெத்து தானே, அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஸ்ரீரங்கத்துக்காரெல்லாம் சொல்ற எங்காட்டு மாடியில நின்னா ரங்கநாதன் சன்னிதி தெரியும் அப்படின்னு. தெக்கே நட படிஞ்சார் நடையில் இருக்கவாள், தெக்கே நட இருக்கவாள்லாம் பார்த்தா கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு. லட்சதீபதிகளா கஷ்டப்பட்டு உள்ளே ஏறி கூட்டு நிக்க வேண்டாம், மொட்டை மாடில நின்று ஹய பத்மநாபா ரஷிகன்னா போதும், அவரை விட ஹைட்ல நின்று அவரை பார்த்துட்டு போயிருக்கோம். அதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் தான். தெக்கே நட வடக்கே நட இல்ல, ரொம்ப பாக்கியம் தெக்கு பக்கம் தான் பாக்கியமா இருக்கு பத்மநாபன் நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா அவர் பக்கத்துல வீடு, அதுதான் ரொம்ப பக்கத்துல வரது அவ்வளவு அழகா. அப்ப அந்த பகவான் அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக குதிரை மாளிகையை கட்டிட்டு அம்பாரி முகப்புல உட்காந்து சொன்ன பத்மநாப சதகம். சும்மா இங்கேதோ உட்காந்து சொன்னதில்லை. எப்பெல்லாம் மனசுல சஞ்சலம் வருதோ இல்லாட்டி எப்பெல்லாம் மனசுல பக்தி வருதோ அப்பெல்லாம் அந்த அம்பாரி முகத்தில குதிரை மாளிகை பார்த்திருக்கேன்னு தெரியல. ஆனா கூடுமான வரைக்கும் வெளியூர்லேருந்து வரவாதான் உள்ளூரை ஒழுங்கா பாக்குறான். உள்ளூர்காரா பாக்கறது இல்லை, நான் நிறைய பார்த்துட்டேன். ஸ்ரீரங்கத்திலேயே இருப்பா, ராமானுஜர் சந்நிதிக்கு போய் அனுபவிக்க தெரியாத வாளுக்கு. திருவனந்தபுரத்திலேயே இருப்பா, நான் அது தெரியும் குதிரை மாளிகை அவரை உண்டு அப்படின்னு. அது அவங்க உள்ளுக்குள்ள என்னெல்லாமோ உண்டு அது தெரியலையே, அவருடைய மகாத்மியம் தெரிய வேண்டாம். அந்த அம்பாரி மகத்துல போய் எத்தனை பேர் திருவனந்தபுரத்துக்கான அந்த அம்பாரி மகத்துல போய் உட்காந்து பத்மநாப தியானம் பண்ணிருக்கா இனி வரைக்கும் யாரோ ஒரு அனந்தபுரத்துக்காரன். ஒரு அஞ்சு நிமிஷம் அவர் பத்மநாப அங்க உட்காந்து ஒரு தடவை பத்மநாப சதகம் சொல்லி பாருங்க, அப்ப தெரியும் வைப்ரேஷன் என்னன்னு. அது ஒரு மியூசியம் இல்ல குதிரை மாளிகைன்றது, ஒரு பக்தனுடைய மாளிகை, பக்தி மாளிகை. அதனாலதான் யாராலையும் சாதாரணமா தங்கிட முடியாது. நீ ஏண்டா அப்படி விட்டுட்டாங்க வம்சத்தார் யாரும் போய் தாங்க முடியலன்னா அது வாஸ்து ப்ராப்ளம்லாம் இல்ல, பக்தி ப்ராப்ளம். பக்தி நல்லா இருக்கிறவாளுக்கு மட்டும்தான். ஏன்னா ராத்திரி பத்மநாபன் நடமாடி இருக்கிற ஒரு இடம், ராத்திரி பத்மநாபனுடைய பாத சலங்கை கேட்கக்கூடிய ஒரு இடம். இன்னைக்கும் சுவாதித்திர நாள் உட்கார்ந்து தேவேன்னு உட்கார்ந்து பகவத் தியானம் பண்ணும்படியான ஒரு ஸ்தலம் குதிரை மாளிகை. விளையாட்டு இல்லை, ரொம்ப பெரிய ஸ்தலம் அது குதிரை மாளிகை. ரொம்ப ஒரு பக்திபூர்வமான ஒரு ஸ்தலம் குதிரை மாளிகை. ஏன்னா உள்ள பல தடவை போய் பார்த்து அனுபவிச்சு ஆனந்தத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். போய் உட்கார்ந்து அங்க தியானம் பண்ணி பாருங்க, அங்க உட்கார்ந்து ஒரு பத்மநாப சதகம் ஸ்லோகம் சொல்லி பாருங்கோ, அப்ப தெரியும் மகாராஜா சுவாதி திருநாள் என்ன அனுபவத்துல இருந்தார் அப்படின்னு தெரியும். அந்த அனுபவம் நமக்கும் கிடைக்கும். அதுக்காகத்தான் இந்த பத்மநாப சதகம், பத்மநாபா ரட்சிக்கம் சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாபா பத்மநாபா. இந்த நூறு ஸ்லோகத்தை ஒவ்வொரு தசகமா பிரிக்கிறது, பத்து பத்து ஸ்லோகமா பிரிச்சு பத்து தசகம் சேர்ந்து பத்மநாப சதகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். நாளைக்கு அந்த ஜெராக்ஸ் கொடுக்கணும், இன்னைக்கு ஜெராக்ஸ் கொடுக்கல, எல்லாம் ஒரே நாளில் கொடுத்தாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பேன், அஞ்சு நாள் இருக்கு இல்லையா. அதனாலதான் அந்த பத்மநாப சதகம் மகாராஜா சுவாதி திருநாள் எந்த பாவத்திலே அதை பாடினாரோ அந்த பாவம் நமக்கு சித்திக்கட்டு. அந்த பாவம் நமக்கு சித்திச்சு பிரத்யக்ஷமா பத்மநாபனோட இரண்டரை கலந்துடும். மகாராஜா சுவாதி திருநாள் போலே, மகாராஜா சுவாதி திருநாள் அவ்வளவு விசேஷமான பக்தர். ஒரு சந்தர்ப்பத்தில் எப்பொழுதும் போல காத்தால பத்மநாபர் கோவில போக்கி திறக்கிறார். திறந்து பார்த்தா பத்மநாபர் திருவடிகளுக்கு பக்கத்துல கையை கூப்பிட்டு மகாராஜா சுவாதி திருநாள் நிக்கிறார். கோவில கர்ப்பகிரகத்தை போத்தி நிக்கிறாரு எஜமானேன் அவர் பூஜை பண்றாருங்கிறத நிக்கிறாரு திருவடி பக்கத்துல. அந்த இடத்துல மகாராஜா சுவாதி திருநாள் கை கூப்பிட்டு நிக்கிறார். போத்திக்கு தூக்கி வாரி போடுறது. ராஜாவா இருந்தா கூட கர்ப்பகிரகத்துல ஏறுற அதிகாரம் கிடையாது ராஜாங்கிறதுக்கு. ஏன்னா அவன் முக்கியமா ராஜா கிடையாது, பத்மநாப தாசர்கள் தானே. அதெல்லாம் பெரிய பாக்கியம் ஒன்று. உள்ள போய் பத்மநாபனுக்கு பூஜை பண்றதுலாம் கோடி ஜென்ம சுகிருத்தம் இருந்தா தான் நடக்கும். எம்பிஏ படிச்சு அமெரிக்கா எல்லாம் போயிடலாம், அவர் கஷ்டமே கிடையாது. அது ஒரு பெரிய விஷயமா. அண்டார்டிகா கூட போய் உட்காந்துக்கலாம், பெண்மீனோட கூட உட்காந்துக்கலாம். அதான் ஒரு விஷயத்துல சேர்த்தியே கிடையாது. லண்டன் போயிடலாம், உலகத்துல எந்த மூலைக்கு வேணா நீங்க போயிடலாம். பத்மநாபனுக்குள்ள ஒற்றைக்கல் மண்டபத்துல நின்று பார்த்தாலே என்னமோ பண்றது அப்படின்னா உள்ள ஏறி பார்த்தா தானே தெரியும் அந்த பலம். சத்தியம் 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 சத்தியம். அப்ப அந்த போதி பார்க்கிறாராம், என்னடாது ராஜா இப்படி உள்ள வந்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறார். அதுக்குள்ள அரண்மனையிலிருந்து செய்தி வரும், மகாராஜா சுவாதி திருநாள் சரண பதிச்சுட்டார் இல்லையே உள்ள இருக்காரே. இவர் இப்படி கை காட்டுற சமயத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுவாதி திருநாளுடைய ரூபம் பத்மநாபனோட இரண்டர கலந்துருக்கு. இந்த பத்மநாப சதகம் நமக்கு அப்படி ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறோம். எத்தனை நாள் இருக்க போறோம் தெரியாது. ஆனா சரீரத்தை விட்டு உடல் கிளம்புற ஆத்மா கிளம்புற சமயத்துல இது அடைய வேண்டிய இடம் பத்மநாபம். அதுக்காகத்தான் இந்த பத்மநாப சதகம். இருக்கும்பொழுது எப்படி இருக்கோமோ என்ன இருக்கோமோ, சுகம் அனுபவிச்சோமா துக்கம் அனுபவிச்சோமா அது ஒரு விஷயமே கிடையாது. இப்ப ஒரு பெரிய ராஜா வீட்லயும் ஒரு நாய் இருக்கு, தெருவிலையும் நாய் அடையிறது. இதுக்கும் அதே சுகம் தான், அதுக்கும் அதே சுகம் தான். ரொம்ப அழகா அண்ணமாச்சாரியார் சொல்ற மெட்ட பூமி ஒக்கட்டே அப்படின்ற. பெரிய ராஜாதிராஜன் இருக்கான், சௌக்கியமா ஒரு தங்க கட்டில தூங்குறான், ஒண்ணுமே இல்லாத தரித்திரன் ஏழு பிளாட்ஃபார்ம்ல தூங்குறான் கொசுக்கடியில. தூங்குற இடம் வேறுபடுறது, தூங்குற முறை வேறுபடுறது, ஆனா அனுபவிக்கிற தூக்க சுகம் ஒண்ணுதான். சமயத்தை பார்த்தா இவன் என்ன தூங்குவான், அவன் தூங்கிட்டு இருக்க மாட்டான். ரோட்ல கொசுக்கடியில படுத்துட்டு இருக்கான், சௌக்கியமா தூங்குறான். அம்சத்தூளிகா மஞ்சத்தை படிக்கிறது தூக்கம் வரல, ஸ்லீப்பிங் டேபிள் போட்டு தூங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துடுறது. அதனால பிரம்மம் ஒக்கட்டே பிரம்மம் ஒக்கட்டே பரபிரம்மம் ஒக்கட்டே சந்தனானாகி சந்தனானா. ரொம்ப அழகா சொல்றோம் சந்தானன்றோம் சூஜன்றோம் பிராமணன்றோம். அதெல்லாம் ஜீவிக்கிற பூமி அதே பூமி தானே. பூமாதேவி எல்லாரையும் ஒரே சிரமா தானே தாங்குறா. தனித்தனியா இவாளுக்கு ஒரு அவளுக்கு இடம்னு ஒன்றும் தாங்கலையே. ஒரு கொசு இருக்கு, பெரிய மனுஷன் இருக்கான், ஆனா காம சுகம் சொல்றோம் ரொம்ப வசதின்றோம் இல்லையா. அனுபவிக்கிற காம சுகம் என்னமோ ஒண்ணுதான். கொசுமும் மனுஷன் அனுபவிக்கிற காம சுகம் வித்தியாசமே கிடையாது. அது போல வாழும்பொழுது நமக்குள்ள நிறைய பாரபட்சம் இருக்கு. இந்த கம்யூனிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, பாரபட்சம் இல்லாத ஒரு இடம் பத்மநாபன் சரணாரம் இந்த மட்டும்தான். கம்யூனிஸ்ட் அவளெல்லாம் கொண்டு போய் வைகுந்தத்தை காட்டணும், அப்பதான் அடங்குவாள். ஏன்னா அங்க தாரதமியம் கிடையாது, பாரபட்சம் கிடையாது. அதனால நம்ம சரீரத்தை விட்டு கிளம்புறோம் அப்படின்னா பத்மநாபன் திருவடிகள்ல நிக்கணும், அப்படியே உள்ள போயிடும். அவ்வளவுதான், அதான் அல்டிமேட் எய்ம். இன்னைக்கு காத்தால வடை சாப்பிட்டா பூரி சாப்பிட்டா வயிறு டிஸ்டர்ப் ஆச்சா, இல்லாட்டி உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா, பிபி இருக்கா, இதெல்லாம் கண்ட்ராவி விட்டு தள்ளுங்க. சரீரத்தோட முடிஞ்சிருக்கு. ஆத்மாவுக்கு ஒரு வியாதியும் கிடையாது, ஆத்மாவுக்கு ஒரு ஜாதியும் கிடையாது, ஆத்மாவுக்கு ஒரு குறையும் கிடையாது, ஆத்மாவுக்கு ஒரு தேவையும் கிடையாது. ஆத்மா கொண்டே ஒண்ணுதான் தேவை, என்னடா பரமாத்மாவுடைய அனுபவம் ஏகமேவ அத்விதீயம் சொல்லியா. அந்த அனுபவம் தான் கிடைக்கணும், அதற்கு ஸ்ரீ பத்மநாபன் நமக்கு கிருப பண்ணது. அவ்வளவு வசதி மகாராஜா சுவாதி திருநாளுடைய பத்மநாப சதகம். அதாவது என்னடா பத்மநாபன் கிட்ட அப்ளிகேஷன் போடுறோம். என்ன அப்ளிகேஷன்னா, எனக்கு என்னைக்கு கடைசி நான் தெரியாது, எப்ப கடைசியா கீழே விழப்போறேன்னு தெரியாது. அப்படி விழும்பொழுது நீ தாங்குறாய், என் சரீரத்தில் இல்லை என்ன தாங்குறாய். சரீரம் கீழே விழட்டும், அது அபாரமா பண்ணி போடும் பந்துக்கள்லாம். அதை கையை கட்டி காலை கட்டி கடைசி யாத்திரை அவ பண்ணி அது நமக்கு அவளையே கிடையாது. அதுக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. இது உள்ள இருக்கும்போது நமக்கு சம்பந்தம் இல்லை, போனதுக்கு அப்புறம் என்பதுக்கு நமக்கு சம்பந்தம். சத்தியம் 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 எத்தையோ பண்ணிட்டு போட்டோம். ஆனா அந்த ஆத்மாவை பத்மநாபத்தன் கையில தாங்கி வாடா காந்த அப்படி எடுத்து அவர் கையில வச்சுட்டு இருக்க தாமரப்பூ மாதிரி நம்மளை வச்சுருந்தோம், இல்லாட்டி ஹிருதயத்தை வச்சுருந்தோம், இல்லாட்டி திருவடியில சேர்த்துருந்தோம், இல்லாட்டி அவருடைய சரீரத்துல ஏதான ஒரு ஆபரணமா ஒரு மோதனமாகவோ ஒரு வளையலாகவோ இல்லாட்டி ஒரு கிரீடமாகவோ அவரோட சரீரத்துல ஏதேனும் ஒன்றாக நாம பவிச்சிடும். ஏதேனும் ஆவேனே அப்படின்னு குலசேகராஜ்தான் திருமலையில ஏதேனும் ஆகணும். அந்த மாதிரி திருவனந்தபுரத்துல பத்மநாபனிடத்துல ஏதான ஆயுடும். அவ்வளவு பெரிய இடம் கிடைக்கலனா கூட பரவாயில்ல, பத்மநாபன் கோவில்ல ஒரு புறாவா ஒரு பெருச்சாளியா ஒரு கரப்பாம்பூச்சியா ஏதா ஒரு வஸ்து. அவ கஷ்டப்பட்டு வெள்ளையே வர வேண்டாம், உள்ளேயே குடும்பம் நடத்திட்டு வாழ்ந்துட்டு போயிடலாம். இந்த கோவிலை விட்டு வெள்ள வர பரிவாடியே கிடையாது. தெக்கே நட வழியா போனோமா வடக்கே நட வழியா போனோமா ஒரு பரிவாடியும் வேண்டாம், எல்லா பரிவாடியும் உள்ளவா. சாப்பிடுறது முதற்கொண்டு தூங்குறது முதற்கொண்டு எல்லாம் பத்மநாபன் கோவில் அட்ரஸ் தான், கேர் ஆஃப் பத்மநாபன் போட்டுருணும் இல்லையா. வீட்டு அட்ரஸ் சொல்லி நம்ம அசோசியேஷன் அட்ரஸ் எல்லாம் சொல்லி திருவனந்தபுரம் தெரிஞ்சு தெரியும் அசோசியேஷன். கடைசியில கவர்மெண்ட் வச்ச நம்பருக்கே பிரயோஜனம் இல்லை, அசோசியேஷன் கொடுக்கிற நம்பர் தான் பெருசா இருக்கு. அதோட இந்த கர்ப்பா மூச்சியெல்லாம் சொந்தக்காராயாரா வந்தா நேரமா பத்மநாபர் கோவிலுக்கு வா, நீ எந்த நடவையானோ அந்த இடத்துல நான் நிக்கிறேன்னு சொல்லி உள்ள அழிச்சுட்டு போறேன். சௌக்கியமா இந்த புறாவெல்லாம் ஃப்ரெண்ட் எல்லாம் கூட்டுண்டு வரும். என்ட்ரி பாஸ் கிடையாது, தடவல் கிடையாது, செக்யூரிட்டி கிடையாது, மொபைல் போனும் கிடையாது, இதுக்கு ரீசார்ஜும் கிடையாது, ஒரு இம்சையும் கிடையாது. ஆனந்தமா சுகம்மா பத்மநாப தியானத்திலே மக்னமாகறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதே சுவாமி நமக்கு கிருப பண்ணட்டும். அவ்வளவு வசதி ஸ்ரீ பத்மநாபனுடைய திருவனந்தபுரம். அது நம்மாழ்வார் சொல்றார் முதல் பாசுரம், கெடுமிடராய வெல்லாம் கேசவாய் என்ன நாளும் பொதுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகடில்லா விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் துரும்பலற்றம் தடமுடை வயல் அனந்தபுர நகரம் புகுதும் இன்றே. முதல திருவனந்தபுரத்தில் நுழையிறது, அதுக்கப்புறமா தான் பத்மநாபனுக்குள்ள நுழையிறது. கெடும் இடராயவெல்லாம் நிறைய கஷ்டங்கள் இருக்கு, நம்ம யாரும் ஆசைப்படல கஷ்டம் வேணும்னு. ஆனா பண்ணிருக்க கர்மா அப்படி நம்ம சொல்றோம், நான் என்ன ஆசையாப்பட்டேன் சொல்லுவோம், என் மனசறிஞ்சு யாருக்கும் ஒரு கஷ்டம் பண்ணலேன்னு வச்சனம் எல்லாம் நல்லா பேசுவோம். இந்த ஜென்மா கதை வேற, சகஸ்திர கோடி ஜென்மா இதே தான் பண்ணிட்டு இருக்கோம். கஷ்டம் கொடுக்கறதையே ஒரு ஹாபியா வச்சுட்டு இருக்கோம் நம்ம, அதையே தொழிலா வச்சுட்டு எந்தெந்த விதத்துல கஷ்டம் கொடுக்கலான்னு பண்ணிருக்கோம். அதெல்லாம் சேர்ந்து மனுஷனா வரும் பொழுதுதான் பாதிக்கிறதா. ஒரு சிங்கமா இருக்கும் போதுதான் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கிறாரு சுவாமி. மனுஷனா வரும்பொழுதுதான் சிங்கமா பண்ண பாவம், யானையா பண்ண பாவம், கொசுவா பண்ண பாவம், எல்லா பாவத்தையும் சேர்த்து அனுபவிக்கிறதுக்கான ஒரு ஜாக்பாட் என்னன்னா மனுஷ ஜென்மம். அதனாலதான் சங்கரர் புலம்புறார், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் வேண்டவே வேண்டாண்ட சாமி அப்படின்னு. ஏன்னா வசதின்னு சொல்றோம், ஆனா பெரிய கஷ்டமும் இதுதான். அதனால ஆழ்வார் சொல்றாரு, மனுஷ ஜென்மா கிடைச்சிருக்கு விட்டுடாதே, இதுல நிறைய இடர்கள்லாம் உட்கார்ந்து இருக்கு. எப்படிறான்னா நம்ம கூட லைன்ல வந்துட்டு இருக்காளாம் அவள்லாம், எங்கேயாவது ஒரு ரேஷன் கிடைக்கலாம் லைன்னா நீங்க பாம்பே தான் போய் பார்க்கணும், ஒரு கியூ அப்படின்னா பாம்பேல போய் பார்க்கணும். பத்மநாபர் சேவிக்கிறவங்க இதெல்லாம் கியூவே கிடையாது, திருப்பதியில போய் நின்று பாருங்க, 10 மணி நேரம் 15 மணி நேரம் 24 மணி நேரம்லாம் நிக்கிறான். அந்த மாதிரி நம்முடைய பிராரத்த கர்மால லைன்ல நம்ம பின்னாடியே வரலாம். சிலதெல்லாம் தோல் மேல கை போர்ந்து வருது, சிலது நம்ம மேலேயே உட்கார்ந்து வரலாம். அத்தனை பிராரப்தமும் இடர்கள்லாம் கொடுக்க வரலாம், இத்தனை இடர்களும் கெட்டு போனவே என்னடா அப்படின்னா ஆழ்வார் சொல்றார், கெடுமிடராய வெல்லாம் கேசவா என்ன. ஐயோ இவ்வளவு பேர் நம்ம எப்படி சண்டை போட்டு ஜெயிப்பேன்னு கவலைப்படாத, கேசவா இந்த கேசின்ற அசுரனை வதம் பண்ணதனால பகவானுக்கு கேசவன்னு ஒரு திருநாம். அழகா காளிதாசன் இன்னொன்னு சொல்றான், காயிதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வ தேசினம். அக்ஷரத்துல அகாரக விஷ்ணு வாசக அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்ற திருவள்ளுவர். அகர அகாரம் இருக்கு இல்லையா, அந்த அக்ஷரம் விஷ்ணுவை குறிக்கக்கூடிய அக்ஷரம். அந்த மாதிரி க அப்படின்ற அக்ஷரம் பிரம்மாவை குறிக்கக்கூடிய அக்ஷரம். காயிதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேசினம், எல்லா ஜீவர்களுக்கும் ஈசன் யாருன்னா சிவபெருமான். இவா ரெண்டு பேரும் சுவாமியோட சரீரத்திலேந்து வந்ததுனாலே பெருமாளுக்கு கேசவன் ஒரு திருநாமம். கேசவான்ற நாமத்துக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. திருவனந்தபுரத்தே பார்க்கணும், பத்மநாபருடைய வலது கையா சிவபெருமான் கை கீழே இருக்கான்றோம். பகவானுடைய வலது கையா இருக்கிறதே சிவபெருமான் தான் வேதம் சொல்றது. நாதியிலேயே பிரம்மா இருக்கா. அவர் ரெண்டு பேரும் பகவானுடைய சரீரத்திலேந்து வந்ததுனாலே சுவாமிக்கு கேசவன் அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு. அதே போல கேசின்ற அசுரனை வதம் பண்ணதுனால கேசவன் திருநாமம். இது மாதிரி நிறைய அர்த்தங்கள் உண்டு கேசவான்ற நாமத்துக்கு. ஆழ்வா சொல்றா, நீ உனக்கு பிரிச்சா அர்த்தமே தெரிய வேண்டாம், சும்மா கேசவா கேசவா கேசவா. இந்த குருவாயூர் போனா தானா வந்துடும், குருவாயூர் கேசவன் 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 அப்படி. இந்த கேசவன்ற திருநாமம் அவ்வளவு விசேஷம். எப்படின்னா கெடுமிடராய வெல்லாம் கேசவா என்ன, எல்லா விதமான இடர்கள் நமக்கு என்னெல்லாம் கஷ்டம் கொடுக்க போறதோ அத்தனையும் கேசவான்னு சொன்னா போயிடலாம். கெடுமிடராய வெல்லாம் கேசவா என்ன, நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகவில்லார். கொடுவினை செய்யும் கூற்று, கூற்று அப்படின்னா யமதர்மராஜாவை சொல்லக்கூடிய வாக்கியம். நம்ம பண்ண பாவங்களுக்கெல்லாம் யமதர்மராஜா தான் கரெக்டா கணக்கு பண்ணி வச்சிருக்கார். அவர் அழகா யமதூதர்கிட்ட ஒரு லிஸ்ட் கொடுத்து அனுப்புறாராம், இந்த ஜீவன் இவ்வளவு நல்ல காரியம் எல்லாம் பண்ணிருக்குப்பா. 84 லட்சம் விதமான சரீரங்கள் சொல்றோம் இல்லையா, அதாவது முட்டையிலேருந்து உற்பத்தி ஆகிற சரீரம், வேர்வையிலேருந்து உற்பத்தி ஆகிற சரீரம், விதையிலேருந்து உற்பத்தி ஆகிற சரீரம், கர்ப்பத்திலேருந்து உற்பத்தி ஆகிற சரீரம், ஒவ்வொன்றுக்கும் 21 லட்சம் வெரைட்டி. அந்த மாதிரி 84 லட்சம் வெரைட்டி சரீரம், அந்த மாதிரி 84 லட்சம் விதமான நரகம் உண்டு. கருட புராணத்தை சொல்றா, கும்பி பாகம் மகாரௌரவம் இப்படி எல்லாம் 84 லட்சம் விதமான நரகங்கள். இந்த யமதர்மராஜா ஒரு லிஸ்ட் கொடுத்து அனுப்புறாராம், எந்த ஜீவனை இந்த யமதூதர்கள் போய் எடுக்க போறாளோ அவகிட்ட லிஸ்ட் கொடுத்து அனுப்புறாராம், எந்த ரூட் வழியா இந்த ஜீவனை அழிச்சுட்டு வரணும்னு. இந்த பாபத்துக்கு தகுந்த மாதிரி ரூட் எல்லாம் உண்டு. நிறைய அழகான ஒரு நதி எல்லாம் உண்டு. அந்த நதியில அழகா பெரிய பெரிய முதல திமிங்கலம் புழு பூச்சியெல்லாம் இருக்கும், அதில் நம்மள நீச்சல் அடிச்சு வர சொல்லுவோம், அதெல்லாம் நம்மள கிடைக்கும். அந்த மாதிரிலாம் உண்டு. அப்புறம் நல்லா எண்ணெய் சட்டியில போட்டு வறுத்தெடுக்கிற இந்த பஜ்ஜி எல்லாம் பொறிச்செடுக்கிறா இல்லையா, அந்த மாதிரி நம்மள பொறிச்செடுப்பா. அந்த மாதிரி நிறைய உண்டு. அது சில எல்லாம் அழகா ஒரு அடர்த்தியான காடு மாதிரி உண்டு. இந்த காட்டை நல்ல மரங்கள்லாம் இருக்கு, அந்த மரங்கள் வழியா அழிச்சு வர சொல்லுவோம். அந்த மரங்களோட இலையெல்லாம் கத்தி மாதிரி உடம்ப விட்டு. இந்த நரக லோகத்துக்குள்ளேயே ஒரு சரீரம் உண்டு, யாதனா சரீரம்னு பேர். இப்ப நம்ம இருக்கிறது ஸ்தூல தேகம், இது இல்லாம சூக்ம தேகம் நமக்கு உண்டு. இந்த சரீரத்தை வச்சு போகும்போது சூக்ம தேகத்தோட வெள்ள வரும். நரகம் பவிச்சிருக்கு அப்படின்னா யாதனா சரீரம்னு ஒரு குடும்பம், அந்த சரீரத்துல இந்த ஜீவனை உள்ள அனுப்பிச்சிடுவான், அனுப்பிட்டு அதுல அழிச்சுட்டு போவான். அது கொஞ்சம் கொசு கடிச்சா கூட யானை மிதிச்சா மாதிரி வலிக்கும். அதுக்காக ஸ்பெஷல் டிசைன்டு சரீரம். அதே மாதிரி சொர்க்கலோகம் போறோம்னா அதுக்கு ஒரு சரீரம் உண்டு, வைகுண்ட லோகம் போறோம்னா அதுக்கு ஒரு சரீரம் உண்டு. துந்துகாரி அஜாமிலன் வாழ்லாம் சாரூபிய முக்தின்னு பகவான் நாராயணனை போலவே ரூபம் எடுத்துட்டு போனா அப்படின்னு பாகவதமே சொல்றது. அந்த மாதிரி அந்த யாத்ரா சரீரத்தில் இருக்கிற ஜீவனை இந்தந்த ரூட் லைஷன் வரணும், வடக்கே நட தெக்கே நடன்றோம் இல்லையா. அந்த மாதிரி சம்யமினி பண்றதுக்கு நிறைய வழி இருக்கு. அந்த அந்த வழியா எடுத்துட்டு வா, அங்க போய் லெப்ட்ல கட் பண்ணு, ரைட்ல கட் பண்ணு, இப்படி எல்லாம் ஒரு ரூட் மேப் போட்டு இந்த ஜீவன் ஐஸ்வர் வருவாள். அதான் சொல்ற, நாளும் கொடிவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகின்ற கேசவான்னு சொல்லிட்டா கஷ்டங்கள் மட்டும் போகும்னு நினைக்க வேண்டாம். யம தர்மராஜனுடைய ஆட்காரர்கள் கூட நம்ம பக்கத்துல வரமாட்டான். இன்னதுக்கு இவா கிட்ட வம்பு வம்பே வேண்டாம். ஏண்டான அவள்லாம் கேசவான்னு சொல்றான். ஆனா அஜாமியன் விஷயத்துல அவ பட்ட பாடு அவள் தெரிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் யாரா கேச அப்படின்னா கூட வா அப்படின்னு அவளே முடிச்சுட்டு போயிடுறாரு. நம்ம கேசம்னு சொல்லிட்டு கேசா அப்படின்னா வான வாழை முடிச்சு கேசவன் வச்சிருந்து அவ பக்கம் திரும்பியே பாக்கிறது இல்லையா. அந்த மாதிரி கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன, நாளும் கொடிவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகடில்லா. சரி, இப்ப இடர்கள் தீர்ந்து போயிடுது. யமதர்மராஜனுடைய ஆட்கள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண போறதில்லை, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப என்னதான் பண்ணணும்னா ஆழ்வா சொல்ற, கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன, நாளும் கொடிவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகடில்லா. அப்ப உனக்கு ஃப்ரீயா இருக்காய், டென்ஷன் இல்லாம இருக்காய், சும்மா இருக்காய், வெட்டியா இருக்கியா. உடனே சொல்ற, படமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்று. படமுடை அறவில் நல்லா படம் சீரின் இருக்க ஆதிசேஷன், ஆயிரம் தலை ஆதிசேஷன். நம்ம பாக்கிறது அஞ்சு தலை தான், ராத்திரி ஆயிடுச்சுன்னா ஆயிரம் தலையை வச்சுட்டு புஸ் புஸ் புஸ்ன்னு சீர்றா. அது ஐநூறு தலை பெருமாளை பாக்கிறத ஐநூறு தலை வெளியில பாத்துட்டு இருக்கான். யாராவது வந்து பகவான டிஸ்டர்ப் பண்ணிடுவாளோன்னு கோபத்துல இப்படி புஸ் புஸ்ன்னு சீரின் இருக்காங்க. படமுடை அறவில் பள்ளி விரும்பினார் அப்பாடான் படுத்துட்டு இருக்கார், ஜாலியா படுத்துட்டு இருக்கார், சந்தோஷமா. படமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றம். இங்க இருக்கிற இந்த வண்டுகள்லாம் கூட பத்மநாபா 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 வாங்கி 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 கத்தரதான், பத்மநாபான்ற நாமத்தை சொல்லி கத்தரதான். படமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றம், தடமுடை வயல் அனந்தபுர நகரம் புகுதும் இன்றே. நல்ல வயல்களால் சூழப்பெற்ற வண்டுகள்லாம் ரிங்காரம் இடும்படியான இந்த அனந்தபுரத்துல நுழைஞ்சிரு. புகுதும் இன்றே, இன்னைக்கு போய் நுழை, காலம் தள்ளி போடாது. திருவனந்தபுரம் போகணும்னு தீர்மானம் பண்ணியாச்சுன்னா உடனே கிளம்பிடணுமா, அப்புறம் பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், முடிஞ்சா போகலாம், அப்படி யோசிக்கப்படாது. அனந்தபுரம் போய் கிளம்பிட்டேன் அவ்வளவுதான், அனந்தபுரம் அப்படின்னா கிளம்பிடணும், அதுக்கு மேல போகணும் ஆசையா இருக்கு, மனசெல்லாம் அங்கதான் இருக்கு, வச்சனமே பேசப்படாது, சில இடங்களுக்கு எல்லாம் யோசிக்கவே படாது. டக்குன்னு பார்க்கணும் எப்படி ஒரு பசிக்கிறது, நல்லா பசிக்கிறது, இப்ப சாப்பிடலாமா, ஒரு நாலு நாள் கழிச்சு சாப்பிடலாமா யோசிக்கணும். சான்ஸே கிடையாது, நாலு நிமிஷம் பசி பொறுக்கல அப்படின்னு, நாலு நாள் என்ன, நாலு மணி நேரம் கழிச்சு சாப்பிடறதே யோசிக்கிறது, நாலு மணி நேரம் என்ன, நாற்பது நிமிஷமே தள்ளி போட மாட்டேங்கிறோம், பசி புத்தி போயிடுது அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஆழ்வார் சொல்றார், திருவனந்தபுர நகரம் புகுதும் இன்றே, இன்னைக்கு போயிடு. எதுக்குடா நான் இந்த பெருமாளை பார்க்க வேண்டாமா, அனந்த பத்மநாபனை பார்க்க வேண்டாமா, ஜம்முன்னு படுத்துட்டு இருக்காரு. ஏன் போய் பார்க்கணும் அப்படின்னா, அவர் வந்திருக்காரு துவாரகையை விட்டு ஓடி வந்த கிருஷ்ணன் தானே, வில்வமங்கல மகரிஷி துவாரகையில தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு பகவான பார்க்கணும்னு ஆசை, குஞ்சு பய பத்மநாபர் ஆள் தான் பெருசு, ரெண்டு வயசு குழந்தையா தான் காட்சி கொடுக்கறான் பாலக, அதனால கையில தாமரத்து வச்சு விளையாடிட்டு. பெரிய சுவாமியா இருந்தா வேற மாதிரி தான் இருக்கணும், குழந்தைகிட்ட தாமரை பூ காட்டி போய் விளையாடும் தெரியுமா, இந்த சின்ன குழந்தைகளுக்குலாம் இந்த அது தொட்டில் மேல இந்த கிங்கினியை கட்டி விட்டோம் ஈனு பார்க்க பிடிக்க ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி பத்து பத்து அப்படின்னு நான் சொல்லுவேன், பத்மநாபன் கையில தாமரை பூ வச்சு விளையாடி இருக்கிற ஒரு குட்டி குழந்தை. என்ன அட்வான்டேஜ்னா, குழந்தைய சீக்கிரம் ஏமாத்திடலாம், நினைச்சதெல்லாம் சாதிச்சுடலாம், நம்ம தூக்கி கொஞ்சிடலாம். அவ்வளவு ஒரு சௌலபியம் ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி. சுவாமி சொல்லவே வராது அனந்த பத்மநாபன் அப்படின்னு நல்லா இருக்கு. அவ்வளவு சுலபமான ஒரு சௌலபியமான ஒரு குழந்தை, திவாகரமுனி துவாரகையில தபஸ் பண்ணிட்டு இருக்கார், ரெண்டு வயசு குழந்தையா பிரத்யட்சமா காட்சி கொடுத்துட்டான். வாயிலெல்லாம் கையை போட்டு ஜேமேன்னு நிக்கிறார், சுருட சுருடையா முடி வச்சிருந்து. இப்ப திவாகரமுனி கேட்கிறார், யாரா பயலேனி கஸ்வம் பால. அப்ப உடனே அது சொல்றது, நானா ஒரு குஞ்சு பாப்பா, எதுக்குடா அங்க வந்திருக்க, அப்பா யாருடா அம்மா யாருடா, அது நிறைய பேர் யாரும் இல்லை, அநாதநாதன் நான் தான், ஆளே கிடையாது, இங்க எங்கிட்டுக்கடா வந்தாய், இல்ல உங்களை பார்த்தா சமத்தா இருக்கு அதனால உங்களோட இருக்கலாம்னு வந்தேன், நான் உங்களோட இருக்கட்டுமா அப்படின்னு. உடனே திவாகர் முனி சிரிச்சார், உன்ன போய் யாரா வேண்டாம்னு சொல்லுவாளா, சப்பி சீக்ஸ் டிம்பிள் சீன் ரோசி அழகா ஒரு குழந்தை கிடைக்கிறதுனா யாரா விடுவாளா. உடனே சொல்றது, எல்லாரும் ஆரம்பத்தில் அப்படித்தான் சொல்லுவா. அப்புறம் நான் சேட்டையை பண்ண ஆரம்பிச்சோன்னா வாயில வந்தபடி எல்லாம் திட்டுவா. உடனே அவர் திருச்சி அச்சி, உன்ன போய் யாராவது திட்டுவாளா, இல்ல இல்ல என்ன திட்டுறதுக்கெல்லாம் நூறு திட்டு திட்டுறதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க, லிஸ்ட் போட்டு திட்டுறதுக்கெல்லாம் ஆள் உண்டு, சிசுபாலன்லாம் நூறு திட்டு கணக்கு பண்ணி திட்டினா இல்லையா, என்ன கொஞ்சத்துக்கு தான் ஆள் இல்லை, சத்தியமே தான். பத்மநாபர் கோவில்ல டெய்லி லட்சக்கணக்கான ஜனங்கள் வரா, எத்தனை பேர் கொஞ்சுவா நீங்க நினைக்கிறேன், சரி இத்தனை வருஷம் நீங்களும் பத்மநாபரை பார்த்துருக்கேன், எத்தனை நாள் கொஞ்சிருக்கிறது அதை சொல்லுங்க முதல்ல. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பிரார்த்தனா லிஸ்ட் இல்லாம கோவிலுக்குள்ள ஏறி இருக்கா, இது வேணும் அது வேணும், முட்டி வலி சரியா போகணும், ஆத்துக்காரிக்கு ப்ரமோஷன் வேணும், ஆத்துக்காரி அடங்கணும், மாமியார் படத்தில் மாறணும், சொந்த வீடு லிஸ்ட் நீங்க சொல்ல முடியாது, சொன்னா ஒரு ஐம்பது வருஷம் போயிடும். லிஸ்டே இல்லாம அப்பதான் அவனை பார்க்க போறேன், குழந்தைய பார்த்துட்டு போறேன் அப்படின்னு ஏறி இருக்கோமா, இல்லையே அது ஏறணுமா, அவனுக்காக அந்த பாவம் வரணும் இல்லையா, நம்ம நிறைய லிஸ்ட் வச்சிருக்கோம், இது சரி தப்புன்றதே இல்லை, அவன்கிட்ட தானே கேட்க முடியும், வேற யாரும் கேட்க முடியும். ஆனா அவனுக்காக அப்படின்னு ஒரு நாள் போனது சொல்ற, நீ என் கூட இருடா சந்தோஷம் தானே, உடனே குழந்தை இருக்க ஆரம்பிச்சுட்டானா நீங்க என்ன கோச்சுட்டா நான் போயிடுவேன் அப்படின்னு சொன்னான். அவன் கோச்சுக்கவே மாட்டேன்டான்னுட்டான். அவள் டெய்லி பூஜை எல்லாம் பண்ணும்பொழுது வந்து அவர் தோலை கிள்றது, கிள்ளிட்டு ஓடி போய் மூளையில நிக்கிறது. இப்ப நான் திரும்பி பார்த்தோன்னா, நான் உங்களை ஒண்ணுமே பண்ணல, உங்க தோல்ல இருக்க எறும்பு தான் கடிச்சது, இவனா வாய விடுறான். ஒரு நாள் அவர் அப்படியே தியானம் பண்றா, நிறைய புஷ்பம் எல்லாம் கொண்டு வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கார் சால கிராமத்தை வச்சுட்டு. சால கிராமமுடைய நம்பி அப்படின்னு ஆழ்வார்லாம். அந்த சால கிராம மூர்த்தியை பூஜை பண்ணிட்டு இருக்கார், அவர் வச்சிருக்க புஷ்பத்தை எல்லாம் எடுத்து இந்த பிள்ளை இவர் தலையிலேயே கொட்டுறது. ஆச்சரியமா பாக்க, எதுக்குடா நீ பகவானுக்கு பூஜை பண்றது, உங்களுக்கு நான் பூஜை பண்றேன். அவ்வளவு சமத்து பத்மநாபர், பகவானுக்கு பூஜை பண்ற பக்தால பூஜை பண்ணக்கூடிய ஒரு சுவாமி அனந்த பத்மநாப சுவாமி. அதனாலதானே அவ்வளவு வசதியா லோகத்த எல்லா ஊர்களையும் சுவாமி முன்னாடி போவா, பின்னாடி அந்த ஊர் ராஜாவோ யாரோ போவான். திருநந்தபுரத்துல முதல்ல சுவாமி வந்து காத்துட்டு கிடக்கிறார், அப்புறம் தானே மகாராஜாவே வரா. காருண்யம் வேற எங்க உண்டு சொல்லுங்க, அப்பேற்பட்ட கருணை. சுவாமி வந்துட்டார் நின்று இருக்காருன்ன பிறகு ராஜா உள்ள வரா, ஸ்பெஷல் என்ட்ரி வழியா வரா, செம்பகபத்து மூட்டி நடா வழியா வராருனா, சுவாமிக்காக நம்ம போய் அல்லவா கை கட்டி வாய் குத்தி நிக்கணும். இங்க சுவாமி வந்து வந்துட்டாரா, ராஜா வந்துட்டாரா அப்படின்னு இவன் காத்துட்டு இருக்கான்னா, இந்த காருண்யம் லோகத்துல வேற எங்க உண்டு சொல்லுங்கும். கருணா மூர்த்தி, கருணா சாகரம், அனந்த பத்மநாப சுவாமி. அதுல எல்லாரும் சுவாமிய சுத்துவோம், பத்மநாபர் உள்ள நின்றுட்டோம் வச்சுக்கோங்களேன், பத்மநாபர் நம்மளை சுத்துவர். இந்த ஸ்ரீவேலி சமயத்துல உள்பக்கமா நம்ம நின்றுட்டோம் வச்சுக்கோங்களேன், பத்மநாபர் மூணு சுத்து நம்மளை சுத்துவார், நம்ம பாட்டு ஹாயா நிக்கலாம். வேற புதுசா வந்தா அவளையும் கெடுப்பா, திருவனந்தபுரத்துக்கார அங்க எங்க ஓடாத, இங்கேயே நின்று இப்படியே சுவாமி ஆராதனை பார்க்கலாம், அப்படியே அப்படி பார்க்கலாம், இப்படி பார்க்கலாம், இங்கு நகர்ந்து போயிடாதேன்னு சுவாமி நம்மளை பிரதட்சணம் பண்ணுவாரா. சுவாமி பிரதட்சணம் பண்ணா நியாயம், லோகத்துல சுவாமி பக்தால பிரதட்சணம் பண்ணுவாருன்னா திருவனந்தபுரத்துல அது நடக்கும். அப்பேற்பட்ட ஒரு பகவான் பக்தனை பிரதட்சணம் பண்ணும்படியான ஒரு தெய்வம் லோகத்துல வேற எங்க உண்டு சொல்லுங்கோ. அப்பேற்பட்ட ஒரு கருணாசாகர், சேரிக்க கூட வேண்டாம், ஒற்றக்கல் மண்டபத்தை சேரிக்க வந்தா சண்டைக்கு வரா, லோகத்துல எங்கேயும் நடக்குமா? ஸ்ரீரங்கத்தை போய் சேரிக்கணும், நல்லா சேரிக்கோன்னு பத்மநாபர்கிட்ட சேவிக்கிற ஒற்றை மேல தாழ இறங்கட்டும், இவர சேவிக்க கூடாது அப்படின்னு நமஸ்கரிக்கே கொலபாதகம் பண்ண மாதிரி. ஆனா பத்மநாபர் நீ நமஸ்காரமே பண்ண வேண்டாண்டாக்கோ, அந்த நீங்க வந்துட்ட இல்லையா அப்படி ஒரு கிருப பண்ணக்கூடிய கருணாசாகர். நான் நினைச்சேன் அழுவேன். திருவனந்தபுரத்துல கைகூப்பினாலே போதுமே அஞ்சலி பரமமுத்ரம், கஷ்டப்பட்டு உடம்ப நீட்டி கட்ட மாதிரி விழ வேண்டாண்டா, நீ வந்து நின்றுட்டா இல்லையா என் முன்னாடி கைகூப்பினாலே போதும்னு கிருப பண்ணக்கூடிய ஒரு கருணாசாகரன் அனந்த பத்மநாபன். வேற என்ன வேணும்? நீங்க ஸ்ரீரங்கத்தான் போய் சேவிக்காம அந்த எவ்வளவு சிம்பிள் பாரு, சேவிக்காம போறான் அப்படிங்களா, நீ வேணா சேவிக்காம வந்து பாரு போல. திருவனந்தபுரத்தை ஒற்றை மண்டலத்தை சேவிக்க ட்ரை பண்ணு போல, அவ்வளவுதான். அப்படியே சேவிச்சுட்டாலும் அனுகிரகம் உண்டு, என்னடா அவனுடைய சொத்து. பத்மநாபதாசன் பத்மநாபதாசி, லோகத்தில் வேற எந்த சுவாமியாவது சேவிச்சதுக்காக தன்னுடைய தாசர்களா ஏற்றுப்பாளா? ரொம்ப ஜாகிரதை, ரொம்ப ஜாகிரதை யாருன்னா சுவாமி தான் ஜாகிரதை. சேவிச்சா கூட சும்மா பொய்யா சேவிக்கலான்னு சொல்லுவோம். திருவனந்தபுரத்துல ஒற்றக்கல் மண்டபத்துல மறந்து போய் தலை சுத்தி கீழே விழுந்தா கூட என்ன சேவிச்சுட்டானேன்னு தாசனா தாசியா ஏற்றுக்கக்கூடிய ஒரு பிரபு நம்முடைய அனந்த பத்மநாப சுவாமி. அதனாலதான் ஆழ்வார் சொல்ற, புகுதுமின்றே இவ்வளவு சுலபமா பரமபதத்தை காட்டிலும் சுலபமான ஒரு ஊர் கிடைச்சிருக்கே, கிடுமிடராயதெல்லாம் கேசவா என்ன, நாளும் கொடிவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகடில்லார், விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் சடமுடை வயல் அனந்தபுர நகரம் புகுதுமின்றே. இந்த பிளைட்ல இறங்கினோம்னா சொல்லுவோம் வெல்கம் டு திருவனந்தபுரம் அப்படின்னு, அது கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கா அப்படின்னு. அந்த பிளைட் இறங்கும் பொழுது பத்மநாபர் கோவிலை பார்க்கணும், தனியா ஜிஜாண்டிக்கா நிற்கும் அந்த கோபுரம், கிழக்கு கோபுரத்தை பார்க்கணும், அமக்கலமா இருப்பார். நான் சொல்றேன் இங்கே மெட்ராஸ்ல இருந்தான் வரையலாம், ரைட் ஹேண்ட் சைட்ல விண்டோ சீட்ல உட்காந்துருக்கும், முக்காவாசி ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்கும். நான் சொல்ல அனுபவத்தை பார்த்து சொல்றேன், அந்த பிளைட் அப்படி கீழே இந்த சமயத்தை அப்படி இறங்கும் போது பார்த்தேன், நல்லா சொல்றேன். ரைட் ஹேண்ட் சைட்ல தான் இறங்கணும், லெஃப்ட் சைட்ல இறங்கக்கூடாது. ரைட் சைட்ல விண்டோ சீட்ல உட்காந்துட்டு இருந்தா கிளீனா ஜஸ்ட் பிஃபோர் லேண்டிங் ஏர்போர்ட்டுக்குள்ள வண்டி பிளைட் இறங்கணும், அந்த ரன்வே தொடர்றதுக்கு முன்னாடி அப்படி மேலேந்து பார்க்கணும். அழகாக பத்மநாபரோட கோவில் மங்களகரமா அந்த கிழக்கு வாசல் தெரியும் பாருங்க, அமக்கலமா இருக்கும். அது முன்னாடிலாம் ராத்திரியில பார்க்கறது ஜெகஜோதியா மின்னும். இந்த செக்யூரிட்டி ரீசன்னால வெளிச்சம் எல்லாம் கம்மி பண்ணிட்டான். முன்னாடிலாம் தக தக தக்கன்னு அந்த இருட்டுல பத்மநாபர் கோபுரம் மட்டும் தக தக தகன்னு ஜொலிக்கும், அமக்கலமா இருக்கும். அனந்த புரி பார்த்தாலே தெரியும் 1,00,000 கோடி இங்க தான் இருக்கு அப்படின்னு. தக தக தகதக ஜொலிக்கும்படியான ஒரு க்ஷேத்திரம். அதனால புகுதும் இன்றே, இன்னைக்கு நுழைங்கோ, இன்னைக்கு நுழைங்கோ. திரும்ப சுவாமி நம்மாழ்வார் ஆழ்வாற்று நகர்ல உட்கார்ந்துட்டு புலம்புறார். அப்ப நம்ம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம்னா எவ்வளவு பாக்கியம்னு பாத்துக்கோம். சும்மா இல்ல, க்ஷணநேரம் திருவனந்தபுரத்துல இருக்கோம்னா கூட கோடி ஜென்ம சுகிருத்தம். பத்மநாபன் ஒத்துண்டா மட்டும்தான் உள்ள நுழைய முடியும். இந்த பத்மநாபனுடைய அந்தப்புறம், அந்தப்புறத்தை கண்டவாழ்லாம் நுழைஞ்சிட முடியாது. பகவானுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா மட்டும்தான் நுழைய முடியும். அதனால ஆழ்வா சொல்றா, புகுதுமின்றே அனந்தபுர நகரம் புகுதுமின்றே. எதுக்கிட்டானா அப்ப நரகத்தை புகாம இருக்கலாம். அனந்தபுர நகரம் புகுதுமின்றே அப்பொழுது கிடமிடராயவெல்லாம் கேசவாய. இங்க இருந்து கேசவான்னு சொல்லிட்டோம்னா அவ்வளவு சுகம். பரமபதம் எப்படி இருக்கும் தெரியலையே, ஐடியா வேணுமா? திருவனந்தபுரத்தை வந்து பாரு, இப்படிதான் இருக்கும் அப்படின்றார் ஆழ்வார். பரமபதம் எனக்கு எப்படி இருக்கும் தெரிஞ்சாதான் போவியா? திருவனந்தபுரம் வந்து பாரு, கோவிலுக்குள்ள நுழைஞ்சு பாரு, ஊரை பாரு, இப்படிதான் பரமபதம் இருக்கும் நம்மாழ்வார் திருவாக்கு. அதனாலதான் மகாராஜா சுவாதி திருநாள் பத்மநாப சதகம் முதல் ஸ்லோகத்துல சொல்றார், யாதே பாத சரோஜ தூளி நிஷம் பிரம்மாதிபிஹி நிஸ்பிருகைஹி பக்தியா சன்னத கந்தரைஹி சகுதுகம் சந்தாரிய மானாஹரே யா விஸ்வம் பிரபுநாதி ஜாலமச்சிதா சந்தோஷயத்யம் மகசாம் சாமாம் சீனகுணம் புனாது நிதராம் ஸ்ரீ பத்மநாபான்வகம். அழகா மகாராஜா சுவாதி திருநாள் முதல்ல பகவானத்துல சரணாகதி பண்றார். எதை கொண்டாடுறார் அப்படின்னா பத்மநாபனுடைய சரணதூளி பக்தாங்கிரேணு அப்படின்னு, பக்தர்களுடைய திருவடி தூளி அப்படின்னு. இந்த பகவானுடைய திருவடி தூளி அவ்வளவு சத்தியம். ஸ்ரீமத் பாகவத நிறைய இடங்கள்ல பகவானுடைய சரணதூளி மகிமை வந்து, கிருஷ்ணலீலாவே எடுத்துக்கோ, சரணதூளியை பார்த்து ஒருத்தர் அங்க பிரதட்சணம் பண்றார் அக்ரூரம். 11 வருஷம் காத்திருந்து காத்திருந்து தபசு பண்ணி கிருஷ்ணனை பார்க்கணும் பார்க்கணும்னு ஏங்கிட்டு இருந்தவருக்கு கிருஷ்ணனே இன்விடேஷன் கொடுத்துட்டான். கம்சன் வழியா பிருந்தாவனத்துக்கு போங்கோ, கிருஷ்ணனை கூட்டுண்டு வாங்கோன்னு. அக்ரூருக்கு தன்காத தானே நம்ப முடியும், வேணாம். பிருந்தாவனுக்கு அபிஷியலா வேற, அவருக்கு பர்சனலா போய் பார்க்கணும்னு ஆசை. இப்படியா ஏமாத்திட்டு ஒரு 4 நாள் போய் லீவு சொல்லிட்டு உடம்பே முடியல, ஒரே பணியா இருக்கு, இப்படி எதையான பொய்ய சொல்லிட்டு எங்கேயோ போறேன்னு சொல்லிட்டு, தாத்தா போயிட்டார் மாமி போயிட்டார் எதையான சொல்லிட்டு அழகா போய் பிருந்தாவனத்துல கண்ணனை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டா லீவும் கொடுத்து கன்வைன்ஸும் கொடுத்து கிருஷ்ணனை போய் கூட்டுடுவான்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்து நல்லபடியா போயிடுவான்னு வழியடிக்கி வைக்கிறா கம்சன். இதுதான் பகவானத்தை நீங்க பக்தி பண்ணிட்டே இருந்தேன்னா இருப்பிடத்தை இருந்துட்டு பக்தி பண்ணும். நீங்க பாட்டு இருக்கிற இடத்துல இருந்து பக்தி பண்ணிட்டே இருக்கும். அது சரியோ தப்போ நீங்க வளர்ந்திருக்கலா இல்லையா அந்த ஒரு கவலையும் உங்களுக்கு வேண்டாம். நீங்க பாட்டுக்கு நாமஜபம் பண்ணிட்டு பகவான் பத்மநாபனை நம்பிட்டு இருந்தேன்னா தானாவே அவன் அனுபவிக்கக்கூடியதான வாய்ப்ப சுவாமியே பண்ணி கொடுத்துருவோம். சுவாமியே பண்ணி கொடுத்துருவ. நீ அங்கங்க போகவே வேண்டாம். துருவன் தான் காட்டுக்கு போய் தபசு பண்ணா, சுனிதி போகவே இல்லை. ஆனா அவளுக்கும் அந்த துருவனுடைய அனுகிரகத்தினால பகவத் தரிசனம் கிடைச்சது. பக்தின்றது உடம்ப வருத்திக்கிறதே கிடையாது. நீங்க பாட்டு இருக்கிற இடத்துல இருந்துட்டே இருந்தோம். அகல்யா தேவி மாதிரி அவ பாட்டுக்கு அந்த ஆசிரமத்துல கல்லா தானே கடந்தான். வெயிலையும் மழையிலையும் காட்டிலையும் எல்லாத்தையும் பணியும் அப்படிதானே இருந்தான். அவ பாட்டுக்கு ராமநாமத்தை ஜெபிச்சுட்டு இருந்தான். ராமனுடைய திருவடி தேடிண்டு வந்ததா இல்லையா? இவ தேடிண்டு போகல, நன்னா ஞாபகிச்சுக்கோங்க. ராமனுடைய திருவடி தானா வந்தது. வால்மீகி சொல்றார், ராமன் திருவடியை கூட வைக்கலாம், திருவடியில ஒட்டிருந்த தூசி பட்டு அவளுக்கு சாபரி மோசனா. தப்ப பகவானுடைய அந்த ரதசு தூளியம், அந்த ரதசு நம்முடைய ரதசம் மாத்திரும் அப்படின்னு சாந்தானந்தபுரி மகாராஜ் சொல்வார். பகவானுடைய மகாத்மாவுடைய ரதசு என்னதான் பண்ணும்னா நமக்குள்ள ஒரு ராஜசம் உட்கார்ந்து இல்லையா, இந்த ராஜத்தை அழிக்கும்படியான ஒரு பலம் மகாத்மாக்களுடைய ரதசுக்கு உண்டு அப்படின்ற அத்தனாச்சரியமா ரொம்ப அழகா மகத்பாதரஜோபிஷேகம் அப்படின்றார். ஜடபரதர் ரகுகணனுக்கு சொல்லும்போது சொல்ற மகத்பாத ரஜோபிஷேகத்தினால மட்டும்தான்டா ஏ ரகுகணா உனக்கு இந்த திவ்ய ஞானம் சிந்திக்கும். அந்த மாதிரி பகவானுடைய பாத தூளி அக்ரூரர் பிருந்தாவனத்தில் அதை பார்த்துட்டு விழுந்து பரல்ற. ஏன்னா கிருஷ்ணனுடைய சங்கு சக்கர பாதத்தினுடைய அந்த திருவடி அடையாளங்கள் தெரியறதா பிருந்தாவனம் இன்னைக்கு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கான். அவ்வளவு அழகா விழுந்து பரல்றார். அவ்வளவு வசதி பகவானுடைய பாத தூளி. பின்னாடி ருக்மிணி பிராட்டி சொல்றா ரொம்ப அழகா சுத்வா குணானு புவன சுந்தரான்னு கடிதாசி எழுதி பகவான பிளாக்மெயில் பண்றான். பகவான் அப்படியே படிச்சுட்டே அவன் அவன் சிரிக்கிறான். ஒருவேளை வரலன்னா அப்படின்னு யோசிக்கிறானா. உடனே ருக்மிணி பிராட்டி அங்க ஒரு வரி எழுதியிருக்கான் ரொம்ப ஆச்சரியமா, எஸ் அங்கிரி பங்கஜரஜஸ்னபனம் மகாந்தோ வாச்சந்தி உமாபதீவ ஆத்மதமோ அபஹத்யை யர்ஹி அம்புஜாக்ஷ நாலபேய பவத் பிரசாதம் அப்படின்றா. கிருஷ்ணா ஒரு நாள் நீ மட்டும் வந்து என்ன தூக்கிட்டு போகலையோ வச்சுக்கோயே அப்படின்றா. வரலன்னா தூக்கிட்டு போகலன்னா எந்த பிரம்மருத்ராதி தேவர்கள்லாம் தன்னுடைய ஆத்ம தாபம் நீங்குவதற்காக உன்னுடைய சரண தூசிய தன் தலையில தரிக்கிறாளோ அந்த சரண சேவை கிடைக்கலையோ உசிர விட்டுடுவேன்றோம். எஸ்ய அங்கிரி பங்கஜ ரஜஸ் நபனம் மகாந்தோ வாச்சந்த் அதே சொல்ல யாதே பாத சரோஜ தூளிர் அனிஷம் பிரம்மாதி பிரம்மாதினி நிஸ்பிருகி. பிரம்மாதி தேவர்கள்லாம் இங்க பத்மநாபர் கோவில்ல பாருங்கோ எல்லாரும் பள்ளி மாதிரி செவத்தை ஒட்டி இருக்க 50 கோடி தேவர்கள் எதுக்குறான்னா பகவான் எப்பயா கால் அப்படி அசைக்கினார்னா கால்ல இருந்து தூளி இருக்கு தூசு விழுந்த ஓடிமே தலையை காட்டுறது. எப்படி பத்மநாபரோட வந்து நின்னாரோ நம்ம எல்லாம் அந்த மணல்ல அப்படி விழுந்து சேவிக்கிறோம் இல்லையா. படிஞ்சாறுல நிக்கிறார் இல்லாடி தெக்கே நடையில நிக்கிறார் வடக்கே நடை வாசல்ல நிக்கிறார்னா அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ் அந்த ஃபியூ செகண்ட்ஸ் கேப்ல அழகா ஒரு சப்படப்பட நமஸ்காரம் பண்றோம். போய் மண்ணில் போய் நமஸ்காரம் பண்றோமேன்னா அது முழுக்க பத்மநாபன் விளையாடி விளையாடி பத்மநாப பாத தூசி. நீங்க கூகுள் மேப்ல இருந்து பத்மநாபர் கோவில பாக்கணும் வெள்ள விளையாண்டு இருக்கும் அங்க. என்னடா அந்த பத்மநாபர் கோவில் மணல் திட்டு பார்த்தா என்னமோ அது பாலை விட்டா மாதிரி வெள்ள விளையாண்டு திருப்பார்கடல் தானே திருவனந்தபுரம் அப்படியே மெச்சு மெச்சேன் இருக்கு. லோகத்துல எந்த மண்ணுக்காவது இவ்வளவு நல்ல குவாலிட்டி உண்டா சொல்லுங்க. நம் மாத்த குழந்தைகள்லாம் எங்கேயாவது போய் மண்ணில் விளையாடுன்னு அடுத்த நாள் சடங்கு வந்து கொடுத்து புண்ணு வந்துடும். இது வரைக்கும் பத்மநாபர் கோவில்ல குழந்தைகள் அதாவது அபிஷேகம் தான் பண்ணிக்கிறது மணல்ல. ஒரு குழந்தைக்கு இன்னி வரைக்கும் ஒரு பிரச்சனை வந்து நான் கேட்டது இல்லையா ஆயிஷன் பொறாமையா இருக்கு. அந்த குழந்தைகளை பார்த்தா நம்ம அப்படி போய் பரவல முடியலையேன்னு விட்டா பரன்றுமே எல்லாரும் என்ன குருஜி நீங்க போய் பரல்றேன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் மரியாதை நிமித்தமா கட்டுப்படுத்திட்டு அப்படி இருக்க வேண்டியிருக்கு. என்ன பரல பரல்றதுகள் கொம்ப வச்சு அடிச்சுக்கிறது ஒண்ணு பரல்றதுகள் சும்மா இல்ல சாதாரண இல்லையாது. பகவானுடைய பாததூளியும் மகான்டைய பாததூளியும் ரெண்டும் கலந்த ஒரு காம்பினேஷன் பத்மநாபர் கோவில் இருக்கிற அதனாலதானே நின்னா மெத்து மெத்துன்னு இருக்கு நடந்தா சுகமா இருக்கு. எல்லாரும் உட்காந்து விளையாடி இருக்கோமே மணல்ல வந்து உட்காந்துட்டா என்ன ஆனந்தமா இருக்கு. அதுதான் சொல்றார் ஆச்சரியமா சுவாதித்தனால் யாதே பாத சரோஜ தூளி. பாத சரோஜ தூளி பேர்பட்ட திருவடி தூசி பாது அனிஷம் பிரம்மாதிபிகி நிஸ்பிருகை. பிரம்மாதி தேவர்கள்லாம் தலையில தரிச்சுக்கிறாள். அப்பப்ப அவளுக்கெல்லாம் பிரம்மருத்ராஜோடலாம் பிரச்சனை வருதோன்னு நேர திருப்பார்கடல் கரைக்கு ஓடுறாள். தத்ரகத்வா ஜெகநாதம் தேவதேவம் ரிஷா கவிம் புருஷம் புருஷ சூக்தேன உபதஸ்த சமாஹிதகன் பாகவதத்துல கிருஷ்ணவதாரத்துக்கு முன்னாடி பிரம்மருத்ராதி தேவர்கள்லாம் திருப்பார்கடல் கரையில நின்று பிரார்த்திச்சுக்கிறா. நம்ம எப்படி இந்த மணல்ல நின்று சேவிக்கிறோமோ அந்த மாதிரி 30 கோடி தேவர்களும் க்ஷீராபியில அந்த கரையில நின்று பெருமாள் இப்படி சேவிக்கிறான். அப்ப நம்ம சேவிக்கும் போது நம்மளும் தேவர்களா தான் பகவான் கன்சிடர் பண்றான். தேவர்களை பார்த்து எந்த நீங்க பெருசா வந்து சேவிக்கிறது கஷ்டம் தான் சேவிக்கிறது. என் குழந்தைகள்லாம் டெய்லி வந்து சேவிக்கிறது 4.5 மணி சீவேலிக்கும் சேவிக்கிறது 8.5 மணி சீவேலிக்கும் சேவிக்கிறது எவ்வளவு சமத்து தெரியுமா குழந்தைகள் பாவம் புது டிரெஸ் எல்லாம் அழுக்காகிறத பத்தி கவலைப்படாம தலையில மண்ணு படுறத பத்தி எல்லாம் கவலைப்படாம சேவிக்கிறது நீங்க எல்லாம் சும்மா ஏமாத்து அப்படின்னு தேவர்களை பார்த்து திட்டுறாரு. அதனால தேவர்கள் எல்லாம் அப்படி ஓரம் தள்ளி வச்சுட்டா தேவர்களை மேல தூக்கி வச்சுட்டா நம்மளை கீழே வச்சுட்டு இருக்கானா அப்பதான் அவர் கிருப நன்னா வருமா. மேல இருந்தாலும் தூக்கி போடணும், கீழே இருந்தாலும் தானா விழுமா. ஏன்னா கிராவிட்டி போர்ஸ் ஜாஸ்தி இல்லையா, பூமிக்கு தானே போர்ஸ் ஜாஸ்தி, புவியீர்ப்பு விசை. அதனால கைக்கு கீழே நம்மளை வச்சுருக்காரா, அவருக்கு தெரியாமலேயே கருணை நம்ம மேல வர்ஷிக்குமா. இவா இவாக்கு கையில தாமரைய காட்டிட்டு இருக்கார், இந்த குழந்தைகளுக்கு என்ன பொம்மையை காட்டி ஏமாத்துற மாதிரி, தோபா தாமரை உனக்குதான் உனக்குதான் உனக்குதான்னு சொல்லி இவாளும் எனக்குதான் 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 அங்க ஓட்டின்னு கிடக்க, நம்ம பாட்டு கிட்ட நின்ன உனக்குதான் 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 அப்படியே கருணையை வர்ஷிக்கும்படியான கருணாசாரு. அதனாலதானே வெள்ளை இறங்கி வர என்ன அவசியம் இருக்கு, ஆராட்டு வேட்டைக்கு இறங்கணுமோ? அந்த குஞ்சிதமான பாதம் ஆராட்டுக்கு இவ்வளவு தூரம் நடக்கணுமா? ஏர்போர்ட் ரன்வேலாம் நடக்க வேண்டிய ஒரு பாதமா? கோபிகள்லாம் சொல்றா, கோபிகா கிட்ட, ஐயோ பிரபோ எங்களோட அகம்பாவத்துக்காக பிருந்தாவன காட்டுல ஓடிட்டியே, புல்லெல்லாம் குத்துமேன்றா, முள்ளு இல்ல புல்லு குத்துமேன்றா, அந்த குஞ்சிதமான ஒரு திருவடி ஆச்சேன்றா. அந்த திருவடி ஏர்போர்ட்ல ரன்வேல நடக்கணும் அவசியம் இருக்கா? அப்படின்னா பக்தர்கள் மேல அவ்வாழ ஒரு கிருபையம். அதனாலதான் அப்பப்ப சங்குமுகத்தை போய் பாதத்தை பதிச்சுட்டு வரணும். சங்குமுகத்தை பத்மநாபன் அழகா அந்த மணல் மேடையில தானே உட்கார்ற சுவாமி, அதை எடுத்துட்டு வந்தவனே எல்லாரும் அந்த மணல்ல பாஞ்சு எடுத்து அந்த மணல் எடுத்துக்கணும் இல்லையா? மத்த நாள்ல போய் சங்குமுகத்தை போய் அளவு ஒரு கிலோ மண் எடுக்கும் பைத்தியம்னு விடுவா. அன்னைக்கு பாஞ்சு எடுக்கணும், ஏண்டாமா பத்மநாபனுடைய சரணம் பட்டுடுத்து இல்லையா? கூடவே சும்மா இல்லாம ஒரு சிங்கத்தோட சரணம் வேற, கூடவே ஒரு குறும்பன் கிருஷ்ணனோட சரணம் வேற, இது இல்லாம அப்பப்ப ஒரு வராகம் வேற வந்து எல்லா சரணமும் பதிச்சு பத்மநாபரை விட்டுடைய வாழலாம். அந்த கரைக்கடைக்கு யாரா போவான்னு சொல்லுங்கோ. இவர் ஒருத்தர் காரணம் கொண்டு அத்தனை பேரும் ஓடி அடிச்சுட்டு வரான்னா அப்பேற்பட்ட பாத சரோஜ தூளி. அப்பபோயே யாதே பாத சரோஜ தூளி அனிஷம் பிரம்மாதிபிஹி நிஸ்பிருகைஹி பக்தியா சன்னத கந்தரைஹி சகுதுகம் சந்தாரியமானா ஹரி. அப்பா அவள்லாம் எப்பேற்பட்டவா அப்படின்னா ஆசையெல்லாம் புத்தவா. நம்மள மாதிரி சாதாரண லௌகீக ஆசையெல்லாம் கிடையாது. பிரம்மதேவர் ஸ்தோத்திரம் எல்லாம் பாருங்க, எங்கேயாவது ஒரு ஆசைப்பட்டேதானு கேட்கிறாரா? அகோபாக்கியம் அகோபாக்கியம் நந்த கோப பிரஜோகசாம் என் மித்திரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம். பிரம்மஸ்துதி எங்க வேணா பாருங்களே, எனக்கு இது வேணும் அது வேணும்னே கேட்க மாட்டார். பக்தி வேணும் பக்தி வேணும் பக்தி வேணும். இத்தனைக்கும் பகவானோட நேரடி குழந்தை ஆண் பிள்ளை அப்படின்னா ரெண்டு பேர் தான், ஒன்னு பிரம்மா இன்னொன்னு சுப்பிரமணிய சுவாமி. அதனால பொம்பளை கிட்டே வந்தவாதான், பெண்மைய பெண்ணுடைய யோனிலேன்னு வந்தவாதானே. சுப்பிரமணிய சுவாமியும் பிரம்மதேவர் மட்டும்தான் ஆண் சரீரத்திலேருந்து உற்பத்தியான குழந்தைகள். அதுவும் ரொம்ப அழகா நிகமாந்த மகாதேசிகர் சொல்றார் பத்மநாபனை பத்தி வர்ணிக்கும் போது சொல்றார், இந்த பத்மநாபன் எப்படா படுத்துட்டு இருக்கார் அப்படின்னா, இந்த பிரம்மதேவர் தொப்புள்ள வந்துட்டார் நாபிக் கமலத்துல, உடனே வீல் வீல் அழகா சுத்தி இருக்க அசுரா மத்தவாள்லாம் பார்த்துட்டு, உடனே அழாதே குழந்தை அப்படின்னு தூக்கி மடியில போட்டு இருக்க மாதிரி நாபிக் கமலத்துக்கு மேல வச்சுட்டு இந்த குழந்தை அம்மா அப்படி ஆட்டுவாத்தீங்கன்னா அந்த மாதிரி நாபிக் கமலத்தை அப்படியே ஆட்டுறாராம். இந்த பிரம்மதேவர் ஐ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்றான். அப்படியே அதுக்கு வீல் வீல் அழகான் உடனே விளையாட்டுக்காரர்கள் கையில தாமர் பூ வச்சு ஆடி ஆடி ரோபார் 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 அப்பா இங்கதான் இருக்கு இங்கதான் இருக்கு இங்கதான் இருக்கு. அப்படி இந்த பிரம்மதேவன் குழந்தைய நாதியில தாங்கிட்டு தாமரப்பூவ விளையாட்டு காட்டும்படியான பத்மநாபனே எனக்கு ரட்சகன்றா பெரியவன். எப்படி எல்லாம் அனுபவிக்கிறா பாருங்க, ஒரு தரம் அந்த தாமரப்பூவை உட்காந்துதான் பார்க்கணும். பிரம்மாவா இல்ல இம்ச, அப்புறம் இளைஞ கசிப்பு இளைஞ ஆக்ஷன்லாம் படத்து அவனுக்கு எல்லாம் வரம் கொடுக்கணும். சும்மா உட்காந்து பாருங்க, பிரம்மா ஒரு மாதிரி கீழே இறங்கு போய் அப்படின்னு இறங்கி விட்டுட்டோம், ஒரு நாள் ஏறி உட்காந்து பாருங்க சௌக்கியமா அழகான அந்த நாபி கமலம். அப்பேற்பட்ட பிரம்மதேவர் சத்ருமுக பிரம்மா ஆசையே இல்லாத அப்பேற்பட்ட பிரம்மதேவர் போன்ற மகா ஞானிகள்லாம் தலையில் தரிக்கும்படியான பாத தூள். யா விஸ்வம் பிரபுநாதி ஆச்சரியமான பிரபோ, உன்னுடைய பாதநூல் எப்படின்னா சமஸ்த லோகங்களுடைய பாவங்களையும் நாசம் பண்ணும்படியான ஒரு பலமுடையது. அவ்வளவு சிரேஷ்டமானது, அவ்வளவு வசத்தியானது, உலக மனத்தையும் க்ஷண நேரத்தில் சித்தம் பண்ணிடுறோம். இப்பெல்லாம் எத்தனையோ அந்த வாஷிங் பவுடர் கிளீனிங் பவுடர்லாம் சொல்றா இல்லையா, ஒரு துளி போதும் இப்படி தடவினா அழுக்கெல்லாம் பிசுக்கெல்லாம் அப்படியே வந்துடும்ன்றாரு. நமக்கு இந்த சம்சார பிசுக்கு இருக்கு பாருங்க, பொய் தொலைய மாட்டேங்கிறது நல்லா ஒட்டின்னு இருக்கு. பிசுக்குன்னா சாதாரண பிசுக்கு இல்ல, நீங்க எத்தனை வேணா போடுங்கள அது ஓரத்தை அப்படி கையை பச்ச ஒட்டிக்கிறது, ஒரு துளி போதும்ன்றான் பாருங்க. அந்த மாதிரி பத்மநாபனுடைய பாத தூளி ஒரு துளி போதும், ஒரு டஸ்ட் அப்படி பட்டதுன்னா பிசுக்கெல்லாம் அப்படி கீழே காமிக்கலாம் அப்படி போடுற மாதிரி அந்த மாதிரி சம்சார பிசுக்கு அப்படி கலைஞ்சு அப்படி வெளில போயிடுறது. ஆகி நம்மளே கிளீன் ஆகிட்டோமே, நமக்கே சந்தோஷமா இருக்கும். நம்ம சுத்தப்படுத்தக்கூடிய நம்மளுடைய எல்லா விதமான அழுக்கையும், நம்மளை மட்டுமில்ல சமஸ்த லோகங்களையும், அவ்வளவு பெரிய காலாச்சு, சாதாரண காலம் இல்லையா, 18 மைல் தூரம் இருந்தார் இல்லையா வில்வமங்கல மகரிஷி, அழகா அந்த குழந்தையை கொஞ்சிட்டு இருந்தார்னு சொன்ன, அதுவும் விளையாடிட்டு இருந்தது. ஒரு நாள் அந்த குழந்தை இவருடைய சால கிராமத்தை எடுத்து வாயில போட்டுருந்துச்சு. உடனே கோபம் வந்து போய் தொலைன்னு இடது கையால தள்ளி விட்டுட்டான். உடனே அவரும் பத்மநாபன், நான் அன்னைக்கே சொன்னேன், என்ன திட்டப்படாது, கோச்சிக்கப்படாது, கண்டிக்கப்படாதுன்னு சொன்னேன். நீங்க என்ன திட்டேன், என்ன கோச்சுட்டேன், என்ன கண்டிச்சுட்டேன். ஆமா, பின்ன கொஞ்சுவாளா, அன்னைக்கு மட்டும் கொஞ்சுவேன்னு சொன்னேன். நீ நல்ல பிள்ளையா, சமத்த பிள்ளையா இருந்தா கொஞ்சுவேன். சால கிராமத்தெல்லாம் கொண்டு யாரா எச்சில் பண்ணுவாளா? இவன் சிரிக்கிறான், நானே சால கிராமம், நான் என்ன எச்சல் பண்ணா என்ன கஷ்டம், என்ன குத்தம். சால கிராமம் ஸ்வயம் பகவானுடைய ரூபம் தானே. அழகா பிருந்தாதேவி கொடுத்த சாபத்தினாலே பெருமாள் சால கிராமமா மாறும். ஜலந்திரன் ஒரு அசுரன் இருந்தான், அந்த அசுரனை வதம் பண்ணணும் அப்படின்னா அவனுடைய மனைவியுடைய பதிவிரதா தன்மை மாறினாத்தான் அவனை வதம் பண்ண முடியும். அப்படி ஒரு வரம் உண்டு அவனுக்கு. இப்ப ஜலந்திரனோட சிவபெருமான் சண்டை போடுறார், ஒண்ணு நடக்கல. சுவாமி சொல்றார், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இவர் ஜலந்திர இவருக்கே அந்த வேலை. ராட்சசன் வேஷத்துல ஜலந்திரன் வேஷத்துல போய் அவளோட கூடிடுறார். அவளுக்கு பாக்கியம் பாருங்கோ அந்த பிருந்தாதேவிக்கு. உடனே அவள் கண்டுபிடிச்சுட்டா, நீர் என் பர்த்தா இல்லைன்னு. அதுக்கப்புறம் சங்கு சக்கர கதாபத்மபாணியா நிக்கிறார், நான் தாண்டி. அவளுக்கு அப்பயே தெரியப்படுத்து ஜலந்திரனுக்கு கதை முடிஞ்சாச்சு. அப்ப அப்படியே அமைதியா நிக்கிறான். அப்ப அவன் சொல்றா, நீ கல்லா போ அப்படின்ட்டான். அதனாலதான் பெருமாள் சால கிராமமா வந்தான். ஸ்வயம் சால கிராமம் அப்படி வந்த மூர்த்தி. அவ பகவான் சொன்னான், சந்தோஷம், நீ கொடுத்த சாபம் கூட பக்தாளுக்கு சுலபமான அடையறதுக்கு சேதுவாயிடுச்சு. எல்லாரும் கையில வச்சு கொஞ்சம்படியா அந்த சால கிராமம் இன்னைக்கும் கண்டகி நதியில நேபாளத்துல மட்டும்தான் கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்காது. பஜ்ரகீடா அப்படின்னு ஒரு பூச்சியுடைய ஓடு, அதுக்குள்ள ஒரு பூச்சி இருந்து அப்படியே கூடு கிடந்த பூச்சியும் விஷ்ணு தான். அது உடம்புல அப்படியே தங்க ரேகைகள் எல்லாம் வரும். அந்த சால கிராமத்தை தான் வச்சு எல்லாராத்தையும் பூஜை பண்ணும். அதுக்கு வந்து வைஷ்ணவா ஸ்மார்த்தா மாத்வா பேதம் கிடையாது. சால கிராமம் எங்க இருக்கோ அத்தனை வசதி. அந்த சால கிராமத்தை எடுத்து இந்த பிள்ளை வாயில போட்டுட்டான். அப்ப பிருந்தாதேவியை பார்த்து சுவாமி கேட்டார், சரி உனக்கு என்ன வரம் கொடுக்கட்டும் சொன்னா. திரும்பி திரும்பி அசுரனோட மனைவியா இருந்து என்ன சுகத்தை கண்ட, அவனுக்கு வேணும்போது காமசுரம் கொடுக்கணும், அவனுக்கு வேணும்போது அடிச்சு கொட்டணும், இப்படியே சென்னா போச்சு. இவன் ஒழுங்கா இருக்கு, நான் பத்திபடுறதா வேலை இருக்க வேண்டியிருந்து, அதனாலேயே அவள் அக்கிரமம் பண்ணி தொலைச்சிட்டு இருந்தான். எல்லாம் போதும், சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேச பாசனம், இனிமேல் ஒரு பயலும் எனக்கு வேண்டாம். நீ விளையாடி அனுபவிக்கும்படியான ஒரு வனமா என்னை மாத்திடும் கேட்க, அந்த பிருந்தாதேவி தான் பிருந்தாவனமா வந்தான். அதனாலதான் இன்னைக்கும் பிருந்தாவனத்துல கிருஷ்ணன் லீலைகள் பண்ணிட்டு இருக்கான். இது ஒரு புராண சரித்திரம், புராண விஷயம். அப்ப அவ்வளவு வசதி துளசி தேவி ஸ்வயம் ஸ்ரீதேவி, அது ஒரு தனி கதை உண்டுச்சுக்கும். அதனாலதான் துளசி கல்யாணம்னு சால கிராமத்துக்கும் துளசி தேவிக்கும் கல்யாணம் பண்ணி வைப்போம். வடக்குல ரொம்ப ஃபேமஸ் துளசி கல்யாணம், நம்ம தட்சிண பாரதத்தில் பெருசா தெரியாது. இன்னைக்கு பண்டிகைபுரத்துக்கு ஆஷாடசத்துல ஏகாதசிக்கெல்லாம் நிறைய வார்க்கரி சம்பிரதாயத்துக்காக போவோம். இந்த ஸ்திரீகள்லாம் தலையில துளசி மாடத்தை வச்சுட்டு நடந்து போவோம். மாத்திரம் துளசி பூஜை பண்றதே பெரிய விஷயமா இருக்கு. அவள்லாம் துளசி மாடத்தை தலையில வச்சுட்டு நடந்து போவாள். அது எப்படிதான் பேலன்ஸ் பண்றவளோ அவளுக்கு தான் விழிச்சோம். துளசியை தேவி ஜம்முனி வாழும் நடந்து போயிட்டு பாண்டவர்களை பார்த்துட்டு இப்படி வருவாள். அந்த மாதிரி அவ்வளவு வசதி இந்த துளசி தேவி சால கிராம மூர்த்தி எல்லாம். சாலகிராம மூர்த்திக்கு உங்க ஆற்றல் சாலகிராமம் இருக்குன்னா டெய்லி ஒரு துளசியாவது பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். ஸ்திரீகள் கூட சேரிக்கலாம், பண்ணப்படாதுன்னு சில இடங்களை சொல்லுவா. ஸ்திரீகளும் அந்த ஒரு துளசியாவது பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். யார் ஆற்றுல சாலகிராமம் இருக்கோ கோட்டி ஜென்ம சுகிருத்தம். அப்ப பத்மநாபனோ 12,000 சாலகிராமத்தினுடைய காம்பினேஷன். அப்ப நீங்க பாத்துக்கோங்க, இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும். மகாக்ஷேத்திரம் 12,000 சால கிராமத்தெல்லாம் ஒன்னா சேவிக்கவே முடியாது. அப்ப ஒரு சால கிராமத்தை வச்சுட்டு பூஜை பண்ணாலே வம்சத்தையே காப்பாத்துவார்னா 12,000 சால கிராமத்தினுடைய காம்பினேஷனான கடுச்சக்கர மூர்த்தியான சால கிராம நம்பியான பத்மநாபன் திருவடிகள்ல விழுந்தா குறையேதும் உள்ளதும் குறைதான் வந்துருமா, ஒரு குறை இல்லை. அப்பேற்பட்ட திருவனந்தபுரம், சாதாரண திருவனந்தபுரம் இல்லை. இப்ப சாலக்கிராமம் கொடுத்து எந்த பிள்ளை வாயில போடான் போடான்னு திறந்துட்டார் இல்லையா, அது கோச்சுட்டு ஓடி வந்து கொடுத்தான். எங்கடா துவாரக்கு எங்க குஜராத் பக்கம் அங்கேந்து ஓடி வந்து அனந்தன் காட்டில் விளையாடிட்டு இருக்கு. அவனா ஓடி வந்த ஒரு ஸ்தலம் திருவனந்தம். அவனா தேடி வந்து அங்கேயிருந்து குஜராத்லேருந்து எவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கான், கொங்கான தேசம்லாம் தாண்டி தானே வந்திருக்கான். இன்னைக்கு எல்லாம் கோவா தான் நல்ல டூரிசம் பிளேஸ், கோவா வழியா தானே வந்தார். கோவால அழகா ரெஸ்ட் எடுத்துக்கலாமான்னு நல்ல பீச் எல்லாம் உண்டு, வளர்ச்சி வளர்ச்சி அழகான பீச் எல்லாம் உண்டு. பகவானுக்கு அதெல்லாம் திருப்தி இல்லை, உடுத்தி எல்லாம் தாண்டி ஓடி வந்திருக்கான். பல பிரதேசங்கள் ரொம்ப வசதியா சொல்லக்கூடிய பல பிரதேசங்களை தாண்டி ஓடி தாண்டி ஓடி வந்து இந்த அனந்தன் காடு பிடிச்சு விடுத்தான். இந்த அனந்தன் காடு பிடிச்சு இழுப்ப மர பொத்துல வந்து உக்காந்து விடுத்தான். அங்கேருந்து திவாகர முனி அடுத்த நாள் தேடி 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 வர பகவான் அச்சரீதியா சொல்றான், அனந்தன் காட்டுக்குமான்னுட்டான். இது என்னடாது அனந்தன் காடு, கேள்விப்படாத பேருன்னு சொல்லி ஊரெல்லாம் தேடி 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 குழம்பி குழம்பி ரொம்ப அழகா இருக்கும். இந்த சியானம் தூரப்புற வர்ணன பிரபந்தத்துல ரொம்ப அழகா இருக்கு. இந்த திவாகர முனியோட புலம்பலை சுவாதித்த நாள் வர்ணிக்கிற புலம்பி 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 இங்க வந்துட்டார். வரும்பொழுது ஒரு புடைய ஸ்திரீ தன் குழந்தைய மிரட்டுறா, பயலே சும்மா இல்லையோ உன்னை கொண்டு அனந்தன் காட்டுல போட்டுருவேன்னுட்டா. அப்பதான் முதல் தடவையும் அனந்தன் காடுன்ற வார்த்தையே கேட்கிறா. ஓடி போய் புலைய ஸ்திரீயை சேவிக்கிறார், அவ பயந்து போயிட்டா. ஒரு திவாகர முனி போய் என்ன சேவிக்கிறார் ரிஷி, அந்த அனந்தன் காடுன்னு சொன்னியே இதுதான் அப்படின்னா. உடனே உள்ள ஓடுறாரு, ஹே பிரபோ கிருஷ்ணா மாதவா கேசவா தப்பு பண்ணிட்டேன் காட்சி கொடுறான்னு பொழுது ஒரு இழுப்ப மர பொந்து நின்று வா இங்கதான் இருக்கேன் வந்துட்டியா தேடிட்டு வந்துட்டியா என் சமத்தோன்னு வா அப்படின்றது. ஒரு ஓடி போய் கட்டி அணிக்கும் பொழுது மரம் முறிஞ்சு விழருது. ஐயோ மரம் முறிஞ்சு விழுந்துடுதே குழந்தை கண்ணாசன் பார்த்தா குழந்தை 18 மைல் தூரத்துக்கு அவ்வளவு பெரிய குழந்தை. லோகத்தை யாரும் இப்படி பிரசவிச்சிருக்கவே மாட்டோம். 18 மைல் தூரத்துக்கு ஒரு குழந்தைய பெற்றுட்டாங்க. 18 மைல் தூரம் அசந்து போயிட்டா. திருவள்ளாத்துலேயும் திருப்பாதிபுரம் வரைக்கும் இருக்கா பாதம். அவ்வளவு பெரிய பெருமாள், சரியா பெரிய பெருமாள் ரங்கநாதன் சொல்வா. இந்த சைஸுக்கு பத்மநாபுரத்தான் பெரிய பெருமாள்னு சொல்ற 18 மைல் தூரம். எந்த சுவாமி இவ்வளவு நீளம் கிடையாது. 108 திவ்ய தேசத்திலையுமே 18 மைல் தூரத்துக்கு ஒரு மூர்த்தி கிடையாது. நன்னா ஞாபகம். அதுக்கப்புறமா திவாகர முனி பிரார்த்தனை அவ்வளவு பெருசெல்லாம் இருந்தா யார் ஆராதனை பண்றது, யார் உமக்கு வேஷ்டி கட்டுறது, யார் உமக்கு மாலை கட்டி போடுறது, என்னைக்கு பிரதர்ஷனம் பண்றது உண்மை அப்படின்னு விட்டார். அப்ப பத்மநாபர் பார்த்தார், அப்படியா ரொம்ப பெருசாயிட்டேனும். அப்படி ஏண்டா பெருசாடாருனா அவருடைய பக்திக்கு தாங்க முடியாம பெருசாயிட்டாரு. இத்தோடு குஞ்சு பையதான், இத்தோடுதான் இருந்தது 1.5-2 வருஷத்துக்கு குருவாயிருப்பு சைஸ் இருந்த பையதான். ஐயோ என்ன தேடினு வந்துட்டானே அங்கு. அதாவது நம்ம பண்ற கொஞ்சம் பிரயத்தனத்தை கூட பெருசா பார்க்கக்கூடிய ஒரு கருணாசாகரன் பத்மநாபன். சீவேலி போய் நின்றோ, இவ்வளவு வேலைக்கு நடுவில் இவ்வளவு டென்ஷன் நடுவில் முட்டி வலி கழுத்து வலியில என்ன பார்க்க வந்துட்டானே அப்படின்னு கிருப பண்ணக்கூடிய ஒரு கிருபா சாகர் சத்தியமா சொல்லுவோம். அனுபவத்துல சொல்ல என்ன பண்ணலாம், எப்படி கிருப பண்ணலாம்னு காத்துட்டு அலையறான், கடந்து அலையாது அப்படின்னு. சில பேர் சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டே இருப்பான், அவளை பார்த்து சும்மா கடந்து அலையாது கொஞ்ச நாள் ஆற்றுல இருங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஹரிலட்சுமி சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் ஏன் சுவாமி இப்படி கடந்து அலையிறது, யாருக்கா கிருப பண்ணா தேவல, அவனுக்கு அது பண்ணல இவளுக்கு இது பண்ணல அந்த லிஸ்ட் கொடுத்திருக்கா. தாயாரும் போட்டி கொண்டு சுவாமி அன்னைக்கு ஒரு நாள் கேட்டா அதை மறந்து போயிட்டு அவளும் லிஸ்ட் எடுத்து கொடுக்கலாம். அப்படி நல்ல திவ்ய தம்பதி, ஆத்திகார பொண்டாட்டி கண்ட்ரோல் பண்ணும், இல்லாட்டி பொண்டாட்டி ஆத்திகார கண்ட்ரோல் பண்ணும். ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆள் இல்லாம அலையறா. ரெண்டு பேரும் கண்ட்ரோல் இல்லாம கிருப பண்ணக்கூடிய அன்கண்டிஷனல் அன்கண்டிஷனல் கிருப. இப்ப தொடர்ந்து அன்லிமிட்டட்ன்றா இல்லையா, இந்த மொபைல் எல்லாம் அன்லிமிட்டட் டேட்டா யூசேஜ், அன்லிமிட்டட் கிருபை அனந்த பத்மநாப சுவாமி. அன்லிமிட்டட் மேல கண்டிஷன் சப்ளையே கிடையாது, அதான் முக்கியம். சாதாரணமா மேல ஒரு ஸ்டார் போட்டு கண்டிஷன் அப்ளைன்னு போடுவோம், கண்டிஷன் சப்ளையே கிடையாது. வந்தா போதும் கிருபை தானா கிடைக்கும். அந்த மாதிரி அந்த பிரபு வந்துட்டா 18 மைல் தூர சுவாமி. திவாகர முனி கேட்டார், திவாகர முனி கிட்ட கேட்டார், சுவாமி அப்படியா சரி நான் எவ்வளவு பெருசா இருந்தா உனக்கு சௌகரியம் நீ சொல்லு அப்படின்ட்டார். அப்ப அவர் கையில ஒரு 6 அடிக்கு ஒரு தண்டம் இருந்தது. இதுல ஒரு 3 மடங்கா வாங்குவோ பிரபோன்ன உடனேயே அந்த 6 அடி குச்சியோட சைஸ 3 மடங்காக்கி 18 மைல் தூரத்தை 18 அடியா சுருக்கின்ற ஒரு பிரபு. பக்தனுடைய பக்திக்காக பிரம்மாண்டமா வளர்ந்த பிரபு, பக்தனுடைய சௌகரியத்துக்காக தன்னை சுருக்கின்ற ஒரு பிரபு. திரிவிக்ரம வாமனன் பத்மநாபன் சுருக்கி பாளா. அப்படி தன்னோட ஸ்டேட்டஸ் யாராவது சொன்னாலும் சுருக்கி பாளா, அவ்வளவு கிருப்பையா. பெரிய கலெக்டர் இருக்கார். ஆனா ஆத்துக்கு வந்துட்டாருன்னா பேரன் பேத்திக்காக யானை விளையாடுறது அது சொல்றதெல்லாம் குரங்காட்டாருன்னு ஆடுவா இல்லையா? அந்த மாதிரி பக்த வத்சலன் பாகவதத்ரியன் பத்மநாபன் அப்படின்னா அப்படி அவனு ஓடி வந்துடும். அவ்வளவு கருணா சாகர். அதனாலதான் சொல்றார் சுவாதி திருநாள், யா விஸ்வம் பிரபுநாதி ஜாலமசிரா சம்சோய யக்ஷாம் அம்சாம் சாமாம் தீனகுணம். ரொம்ப அழகா சொல்றப்பா, நீ ரொம்ப பெரியவன் பா, உன்னுடைய பாதத்தூளிய பிரம்மருத்ராய தேவர்கள்லாம் சிரசில் தரிக்கிறது, உன்னுடைய திருவடிகள் எல்லா விதமான பாவத்தையும் நாசம் பண்ணிடுற அப்பேற்பட்ட அந்த திருவடி தூசி அந்த பொடி என் தலையில வேணும் பா. ஜாலம சிரா சந்தோஷயத்யம் சாசாம் சாமாம் சீனகுணம் புனாது நிதராம் ஸ்ரீ பத்மநாபான். ஏ பிரபோ, அந்த திருவடி தூசி என் தலையில வழட்டம்பா. ஏன்னா நான் ரொம்ப கெட்டவன். மகாராஜ் சுவாமி சொல்ற, நான் ஹீனன், ஒரு ஒரு குணம் இல்லை, ஒரு குவாலிட்டி வேணும் இல்லையா? இந்த இடத்துக்கு போறதுக்கு இவா கிட்ட போகிறதுக்கு அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு குவாலிட்டி, ஒரு பேசிக் ரிக்வயர்மெண்ட் ஒன்று வேணும் இல்லையா? இப்போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரூபாய் நீங்கள் நினைச்சிட முடியுமா சொல்லுங்க. ஒரு பேசிக் குவாலிட்டி உண்டு. ரெடியாக தான் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிறது, கையில் வந்து இன்விடேஷன் கார்டு இல்லாமல் நினைச்சிட முடியுமா? பிரைம் மினிஸ்டரோட ஸ்வேரிங் இன் செரமனி, பிரதம மந்திரி பதவி ஏற்றுக்கிறார், ஒரு கவர்னர் பதவி ஏற்றுக்கிறார், சும்மா போயிட முடியுமா? சத்தியமாக போயிட முடியாது. அந்த மாதிரி உன் திருவடி பக்கத்தில் வர்றதுக்கு ஒரு கிஞ்சித்து கூட அருகதை எனக்கு கிடையாது. நீ பரம பவித்திரமானவன், பவித்ராணாம் பவித்ரம்யோ மங்களானாம் ச மங்கள். இவ்வளவு உத்தமன் நீ, திவாகர முனி பில்வ மங்கள மகரிஷி அந்த மாதிரி பெரிய பெரியவா மட்டும்தான் உன் பக்கத்துல வர முடியும் பத்மநாபா. எனக்கு வரணும்னு ஆசையா இருக்கு, ஆனா தயக்கமா இருக்கு, அந்த தகுதி இல்லை. நான் ஹீனன், நாம் ஹீன குணம், எனக்கு ஒரு நல்ல குணம் இல்லை. சுவாதித்தினால் நல்ல குணம் இல்லைன்னா அப்ப நமக்கெல்லாம் குணம்ன்ற வார்த்தையை பற்றியே பேசப்படாது. நமக்கு என்ன குணம் இருக்கு? கோவிலில் போய் பத்மநாபரை தொழுவோம், தொழுதுன்னு இருக்கும்பொழுதே பக்கத்தில் யாராவது இடிச்சா ஒரு முறை முறைப்போம். அறிவே கிடையாது, இடிக்கிறா பாரு. அது சுகபிரம மகரிஷியோ திவாகர முனியோ பில்வ மங்களரோ ஸ்வயம் நம்மாழ்வாரோ யார் கண்டோம்? பைக்கிய மாதிரி நிற்கிறா, ஏன் இடிக்கிறா? முக்காவாசி பெரியவா பாகவதெல்லாம் பைக்கிய மாதிரி தான் அலையிறான் காண கிடைக்கிறது. சதாசிவ பிரம்மேந்திராவெல்லாம் பைக்கிய மாதிரி தான் இருந்தார். தியாகராஜர் லோகத்தை பெருமைக்காக ஒரு பாட்டு பாடலை. இன்னைக்கு தியாகராஜ கீர்த்தன பாடுறவாள் பெருமை அடைஞ்சிட்டான், ஆனா ஒரு பாட்டு கூட லோகத்துடைய பெருமைக்காக அவர் பாடலை. பைத்தி மாதிரி தான் அடைஞ்சார். இந்த மாதிரி யாரோ இடிக்கிறா, யாரோ ஏதோ பண்றா, ஆனா நம்ம அதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கோம். கோவில் அங்க ஒருத்தன் சண்டை போட்டுட்டு இருக்கா, அங்க யாரா அந்த வாசலுக்கு நிற்பா, அந்த குரூப் எல்லாம் சில குரூப்பக்கெல்லாம் நமக்கு ஆகாது. நான் வந்தாலே தவறி இறங்கட்டும்னு சொல்றேன். இதெல்லாம் வேற. பத்மநாபரை பார்த்தோமா, ஒற்றக்கல் மண்டபத்தை நின்னோமா, சேவிச்சோமா, சந்தோஷமா வரணுன்றதை தாண்டி அங்கேயும் தாமச குணம், அங்கேயும் ராஜசம், அங்கேயும் காமம், அங்கேயும் குரோதம், அங்கேயும் மதம், அங்கேயும் ஆச்சரியம், எல்லாம் கொட்டி கிடக்கு. அவர் சொல்ற அந்த மாதிரி நான் ஹீனன், குணஹீனன், அஜாமிலன் போலேன்ன. மகா பாதி லிஸ்ட்ல தன்னை சேர்த்துக்கிறார், துந்துகாரி போலேன்ன. ஒரு ஒரு சின்ன ஒரு குணம் கூட இல்லையே பா பத்மநாபா. நான் குணமானா மாறணும்னு பிரயத்தனப்படுறேன், நடக்கல. நம்மளும் ஆசைப்படுறோம், கோபத்தை விட்டுடணும், அவசரப்பட்டு பேசுறத விட்டுடணும், வம்பு பேசுறத விடணும். ஆனா நாளுக்கு நாள் ஜாஸ்தியானதுதான் மிச்சம், வயசு போனதுதான் மிச்சம், ஆயு க்ஷீணமானதுதான் மிச்சம். காம குரோதச்ச லோபச்ச தேகே திஷ்டந்தி தஸ்கராஹ ஞானரத்ன அபஹாராய தஸ்மா ஜாக்ரத ஜாக்ரத. சங்கரன் சொல்றார், காமம் குரோதம் லோபம்ன்ற மூன்று திருடர்கள் திருடிந்து போறா, ஜாகிரத 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 ஜாகிரத. இப்படியே சின்ன பண்ணிட்டு இருக்கு. அங்க நின்றுண்டோம், ஏதோ கவலைகள், ஏதோ பயம். பத்மநாபர்கிட்ட பிரார்த்திச்சு வெளில வருவோம், எப்படி இருக்கள் உடம்பு, என்னத்தை சொல்ற, ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. பத்மநாப சேவிச்சுட்டு வந்திருக்கும், தெக்கே வெளில வந்திருக்கும், அப்ப யாரோ உள்ள நுழையரா ஒன்னும் சொல்ற, அதுதான் மோசம். அது இன்னமும் இந்த கேரளா காவலுக்கு சொல்றதுக்கெல்லாம் மோசம் ரொம்ப சாதாரணமா வருது. அது ஏன் நினைக்கல, மோசம் ஒன்னும் சரியில்லை, எல்லாம் மோசம், ஒன்னும் கேட்காது, எல்லாம் ஒன்னும் மோசம், ஏற்று மோசம், எல்லாம் மோசம் தான், அவ்வளவுதான். அப்பதான் பத்மநாபர் பாத்திரம் வந்திருக்கும், எல்லாம் மோசம், ஒன்னும் சரியில்லை, முட்டி வெளி பரவாயில்லையா, சரியாகணும், பத்மநாபர் தான் காப்பாற்றணும், இன்னும் சரியாகல, சரியாகுமான்னு தெரியல. இதுக்கு போயிருக்கவே வேண்டாம், போய் எத்தனை பத்மநாபசரிட்ட சரி பண்ணுவார் அவ்வளவுதான். அதுக்கு மேல யோசிக்கவே கூடாது. இது மகா விசுவாசம் அப்படின்னா அவன்கிட்ட சொல்லியாச்சு, எனக்கு என்ன கவலை. இந்த குழந்தைகள்லாம் காலத்தில் ஸ்கூல் உண்டு நாளைக்கு சொல்லுவோம், சின்ன குழந்தைகளுக்கு ஸ்கூல் உண்டா போகணுமா அப்படின்னு சரி. ஆனா அதோட ஜாலியா தூங்கிட்டு இருக்கும், எழுந்துட்டு கூட இப்படி படிக்கிற பொருளும் ஸ்கூல் போனது தெரிஞ்சு அவங்க தான் பல்தேக்கிறதுக்கு மக்கள் பண்ணும், குளிக்க மாட்டேன்னு சொல்லுவோம், சாப்பிட மாட்டேன்னு. அதுக்கு தெரியும் என்ன பண்ணாலும் எப்படி கடைசியில் அம்மா என்னை 7 மணிக்கு வண்டியில் ஏற்றிடுவான், வேன்ல 8 மணிக்கு என்னை ஏற்றிடுவான், அது கன்ஃபார்மா தெரியும். அம்மா திட்டுவா அடிப்பா என்னையாவது பண்ணி எப்படி என்ன ஸ்கூலுக்கு அனுப்பிடுவான்னு ஒரு மகாவிசுவாசம் இருக்கு பாரு. அந்த விசுவாசம் தான் அதுக்குதான் மகாவிசுவாசம். மார்க்கெட்ல போய் நின்று அடம் பிடிக்கும், எனக்கு இது வாங்கி கொடுத்தாதான் ஆச்சு, நமக்கு ரொம்ப வீராப்பா, நான் அவனை விட்டுட்டு போறேன் 10 அடி போவோம், அப்படியே போக மாட்டோம், திரும்பி பார்ப்போம். அதுக்கு அப்படியே தெரியும் அம்மா மாட்டின்டா, என்னை விட்டுட்டு போக முடியாது, நான் எவ்வளவு வசடா இருந்தாலும் எங்க அம்மா என்னை விடமாட்டான்னு அதுக்கு ஒரு நம்பிக்கை இருப்பாரு. அது போல பத்மநாபனிடத்துல ஒரு நம்பிக்கை, என் பகவான் என்னை கைவிட மாட்டான். பிரியதர்ஷினி மாதிரி இருக்கணும். இப்ப கூட ஒரு குஞ்சல மாதிரி இன்னொன்று சுதர்சனான்னு ரெண்டு ஜோடி போட்டு போடுது. எவ்வளவு தைரியம்னா பத்மநாபர் கோவில்ல சீரேலிக்கு அவர் வரத்துக்கு லேட்டா இருந்தா பாட்டுக்கு சூசு போயிட்டு இருக்காரு, மூத்திரம் போகிறது பிரியதர்ஷினி. கோவிலுக்குள்ள எவ்வளவு திமிர் இருக்கணும், எவ்வளவு தைரியம் வேணும், பத்மநாபர் வர வழி. அப்ப என் பத்மநாபர் ரொம்ப சமத்துன்னு அவருக்கு நம்பிக்கை இருக்கு பாருங்க, அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். பத்மநாபன் சமத்து கிருப பண்ணுவான். நமக்கு எல்லாம் சுவாமி கொஞ்சம் சமத்து இல்லையோன்னு அப்பப்ப தோணி போயிடுது, எனக்கு உனக்கு கண்ணு இருக்கா, நான் அவ்வளவு கஷ்டப்படுறேனே பார்த்து நிக்கியே, கருணை இல்லையா அப்படிலாம் கேட்கும். மகாராஜா சுவாமித்தனா சொல்ல, கிருப பண்ணு பத்மநாபா, குணஹீனன், எனக்கு ஒரு நல்ல குணம் கொடு. எதுக்குடானா ஒன்னு அனுபவிக்கிறதுக்கு, நல்ல குணத்துடைய பிரயோஜனம் என்னடா, ஒன்ன கொண்டாடுறதுக்கு தானே. நல்ல குணம் இருந்தா நல்ல வாக்கு வரும், நல்ல மனசு வரும். அப்ப ஆனந்தமா ஒன்ன மாதிரி சதகம் என்ன சதகோடி சோகம் சொல்லிட்டு இருப்பேன், ஆனந்தமா இருக்குமேனா குணஹீனன். இந்த குணஹீனனை குணாது நிதனா ஸ்ரீ பத்மநாபான் வகம். அப்பா பத்மநாபா, நீ என்ன பண்ணுவோம் பத்மநாபா, பாதத்தை தூசி எல்லாம் தலையில தட்டுன்னு கேட்கணும், பாதத்தை தட்டு அப்படின்னு கேட்கணும், காலில் போடு தலையில போடு தலையில போடு, பத்மநாப பாதத்தை அப்படி சுரண்டி அந்த டெய்லி இந்த பூர்த்தி சேவிக்கிறத பார்த்தா பொறாமையா இருக்கும். பத்மநாப திருவடியை பிடிச்சு அந்த ரெண்டு காலுக்கு நடுவில் கொண்டு தலையை வச்சு சேவிப்போம். நமக்கு இங்க ஒற்றைக்கல் மண்டபத்தில் அப்படி எனக்கு அப்படியே பதறும், ஐயோ அநியாயமா இருக்கு. நான் பத்மநாப அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், ஒரு ஜென்மா இந்த போத்தியா படிச்சுடும், டெய்லி காதால வந்து உன் பாதத்தை பிடிச்சு தலையை ஒரு உரசு உரசணும், அதுவும் இந்த முடிய கொண்டு அவர் பாதத்தில் உரசணும், அவருக்கு கால் பூசு போன அவ கால சும்மா இரு அப்படின்னு அந்த அனுபவத்தையும் வாங்கிக்கணும். அப்பேற்பட்ட சரணம். அப்ப இன்னிலேருந்து என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் உடனே ஜோசியர்கிட்ட ஓடிட்டு போய் ஜாதகத்தை கொண்டு போய் இந்த பிரச்சனை வச்சு பாக்கிறனா கிளம்பப்படாது, கெட்ட பழக்கம் கேரளாக்காரர். ஆவுன்னா ஒரு பிரச்சனை, ஆவுன்னா ஒரு ஜோசியக்காரன், எல்லாத்தோட பெரிய ஒருத்தன் படுத்துருக்க ஆதி காரணன் பத்மநாபன். சரண தூசி அள்ளி வாய் தலையில போட்டுக்கோங்க, சரண தூசி அள்ளி தலையில போட்டு. நமக்கு எல்லாம் 1000 பர்த்டே இருக்கு, அபிஷியல் பர்த்டே ஒன்னு, பர்சனல் பர்த்டே ஒன்னு, அப்பா அம்மா சொல்ற பர்த்டே ஒன்னு, ஸ்கூல் பர்த்டே ஒன்னு, 1000 பர்த்டே இருக்கு, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஏன்டா பிறந்தவங்க இதுவரை பர்த்டே வேறையா, பிறந்ததே தப்பு, அதை வேற ஒரு கொண்டாட்டம், இல்ல கேக்க வெட்டி மெழுகு வச்சு ஊதி அணைச்சு பிறந்ததே தப்புன்ற பெரியவாங்க, இது வேற ஒரு கொண்டாட்டமா, பிறந்ததே தப்புக்கு எதிராக பரம ஔஷதம்னா பத்மநாபனுடைய சரணதூதி. அப்படியே திரும்ப பிறந்தாலும் திருவனந்தபுரத்திலேயே பிறக்கணும், உற்சவம் அனுபவிக்கணும், பத்மநாபனை பார்த்துட்டு அப்படியே இருக்கும். இன்னைக்கு கூட ஒரு மாமா போயிட்டா சீவராகத்தில், என்ன பாக்கியம் பாருங்கோ, ஆச்சரியமா இன்னைக்கு பகவானுக்கு கருட வாகனம், இன்னைக்கு அழகாக உற்சவ சமயத்தில் பகவானோட திருவடி அடைஞ்சுட்டான். கடைசியா சொன்ன வார்த்தை பத்மநாபா, அதான உடனே யாரும் யோசிக்கப்படாது, அவர மாதிரி புத்தி வரணும்னு யோசிக்க, அதான் உங்ககிட்ட பெரிய கஷ்டம். அதான் சொன்ன யாரும் யோசிக்கப்படாதுன்னு மாமிகளா, யாரும் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அந்த விஷயத்தை மட்டும் எடுத்துக்கணும். எந்த மாமா, மூணாவது மாமாவா, அஞ்சாவது மாமாவா, சீவராகம் லேனா, தெற்கே நடையா, வடக்கே நடையா யோசிக்கப்படாது, அவரை மாதிரி உற்சவ சமயத்துல பத்மநாபான்னு சொல்லிட்டு பிரசன்னமா போகணும். அது கெடுமிடராயெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடிவினை செய்யும் பூற்றின் தமர்களும் குறுகின்றா விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சிரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்தபுர நகரம் புகுதும் என்று எதுக்கிட்டான்னா பத்மநாபனுடைய சரண தூதி. யாதே பாத சரோஜ தூளி, அது வேணும், அதுக்காக புகுதும் இன்று ஆழ்வார் பாசனமும் சுவாமிநாத ஸ்லோகமும் மிக்ஸ் பண்ணி அனுபவிக்கணும். சரியா, இங்க நுழையணும், நுழைஞ்சிட்டு பத்மநாபனுடைய சரண தூளிய தலையில தரிக்கல். எப்படிதான் தரிக்கணும்னா, அழகா ஆழ்வார் அனுபவிக்கலாம், இன்று போய் புகுதிராஜ். ஏன் தரிக்கணும் அப்படின்னா, ஆழ்வார் சொல்றார் இன்று போய் புகுதி, அடுத்த பாசனம் இரண்டாவது பாசனம், இன்று போய் புகுதிராகில் எழுமையும் ஏதம் சாரம் குன்றினேர் மாடம் மாடே குருந்து சேர் செருந்தி புன்னை மன்றளர் கோயில் அனந்தபுர நகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே. ஏண்டா பத்மநாபனுடைய சரணதூளிய தலைவர் தரிக்கணும் அப்படின்னா, இன்று போய் புகுதிராகில், இன்னைக்கு போயிடு, ஏன் இன்னைக்கே போகணும் அப்படின்னு யாரா கேள்வி கேட்ட ஆழ்வார் சொல்றார் இன்னைக்கு போய் புகுந்தா நிறைய பிரயோஜனம் இருக்குப்பா. வள்ளா சொல்றா இல்லையா, லாஸ்ட் டே தள்ளுபடி, ஆடி தள்ளுபடி, தீபாவளி ஸ்பெஷல் ஜாக்பாட் அப்படிலாம் சொல்லி இந்த பிளைட் எல்லாம் பிளாஷ் சேல்ஸ் அப்படின்லாம் போடுவோம், கிளியரன்ஸ் சேல்ஸ் அப்படின்லாம் போடுறோம் இல்லையா. அந்த மாதிரி மனுஷ ஜென்மா கிடைச்சிருக்கு, இதையே கடைசி ஜென்மாவா பண்ணிக்கோ, திரும்பி முதல்ல ஆரம்பிச்சிடப்படாது. புழு பூச்சியா இருந்து ஓரறிவு ஈரறிவு மூணறிவு நாலறிவு அஞ்சறிவு ஆறறிவு சுத்தி அடிச்சு வந்திருக்கும், மரமா நின்றுருக்கும், மூட்டை பூச்சியா இருந்து கடிச்சிருக்கும், கொசுவா இருந்து வாழ்ந்தாச்சு, புழுவா சாக்கடையில நெளிஞ்சாச்சு, பாம்பா அடி வாங்கியாச்சு, தேளா கொட்டியாச்சு, சிங்கமா மான்கறி சாப்பிட்டாச்சு, மானா புல்லு மேஞ்சாச்சு, மாடா பால் குடுத்தாச்சு, எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, பறவையா பறந்தாச்சு, புறாவா குடும்பம் நடத்தியாச்சு, கழுகா புறாவை தின்னாச்சு, காகமா தெருத்தெருவா அலைஞ்சு முடிச்சாச்சு, மீனா சமுத்திரத்தை நீச்சல் அடிச்சாச்சு, இது இல்லாம ஜூல வேற மிருகங்களா இருந்து வித்த காட்டி ஆச்சு, சர்க்கஸ்லயும் சைக்கிள் எல்லாம் ஓட்டி முடிச்சாச்சு, ஒன்னதுக்கும் பாக்கி இல்ல. சரியா, சுறா மீனா இருந்து சின்ன மீனா சாப்பிட்டாச்சு, மலைப்பாம்பா இருந்து சின்ன பாம்பை சாப்பிட்டாச்சு, ஒன்னதுக்கும் பாக்கி இல்ல. பன்னியா இருந்து மலத்தை தின்னாச்சு, ஒன்னதுக்கும் பாக்கி கிடையாது. அனுபவிக்கிறதுக்கு இதுக்கு மேல பாக்கியா ஒன்னும் கிடையாது பத்மநாபனை தவிர, பகவத் அனுபவத்தை தவிர எல்லாம் அனுபவிச்சு முடிச்சாச்சு. அதனால மறுபடியும் பிறந்து புதுசா ஆரம்பிக்கலாம் நினைச்சேன். 84 லட்சம் ஜென்மா, அதுல முயல் வேற, ஆமை வேற, யானை வேற, நாய் வேற, நரி வேற, இந்த சொறி நாய் வேற, திருநாய் வேற, இவ்வளவு கேட்டகரி வேற இருக்கு. இதெல்லாம் விட பெரிய கஷ்டம் மணக்காடு வீட்டு நாய், வாழை வேற ஆட்ட விட மாட்டான், வாழை கூட வெட்டிடுவாங்க. குரங்காயிருந்து மரத்துக்கு மரம் தாவியாச்சு, யானையா இருந்து அள்ளி அள்ளி முழுங்கியாச்சு, குதிரையாயிருந்து மனுஷாவை சமந்தாச்சு, வரி குதிரையாயிருந்து காட்டுல அலைஞ்சாச்சு, எல்லாம் பாக்கி இல்ல. இந்த வவ்வால்னு ஒரு வஸ்து உண்டு ஜந்து, அது தலைகையில தான் தொங்கும். அதுக்கு ஒரு பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா, அதுக்கு ஆசன வாய் கிடையாது. அது ஏன் தெரியுமா தலைகீழ தொங்குறது, அதோட மலத்தை அது வாய் வழியா தான் கீழே துப்பும். ரொம்ப பாவப்பட்ட ஒரு ஜந்து அது, அதுக்கு ஆசன வாய் கிடையாது. சாப்பிட்ட வாய் வழியாவே மலம் வந்து அப்படி இருக்கு, யோசனை பண்ணி பாருங்க, அத்தனை ஒரு கஷ்டம் அந்த வவ்வால்ன்ற அந்த ஜந்துவுக்கு. தலைகையா அதை தொங்கிட்டே கிடக்கு, அது ஜீரணமா இப்படிதான் விடும். திரும்பி ரவுண்ட் அடிக்கணுமா, நீங்க யோசிச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டம், ரொம்ப 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 கஷ்டம். பட்டாம்பூச்சி அருந்தாச்சு, பட்டுப்புழுவா இருந்திருக்கும், கொதிக்க கொதிக்க நம்மள வெந்நீர்ல போட்டு பட்டு நூலும் எடுத்திருக்கா, பட்டாம்பூச்சியா இருந்திருக்கும், குச்சியில குத்திருக்கா, பாம்பா இருந்து கல்லால அடி வாங்கிருக்கும், இதுக்கு மேல சொல்ல வேண்டாம், எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. அதனால ஆழ்வார் சொல்ல இன்று போய் புகுதிராகி, இன்னைக்கே நுழைஞ்சுடு. ஏன்னா நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்று போய் புகுதிராகில் எழுமையும் ஏதம் சாரா, இன்னைக்கு நீ திருவனந்தபுரத்தில் நுழைஞ்சுட்டேன்னா எழுமையும் ஏதம் சாரா, இன்னைக்கு மட்டும் அல்ல. இப்ப ஏசி ரூம்ல போய் உட்காரணும்னு சொன்னாங்களே, அன்னைக்கு ஒரு நாள் அந்த அந்த கொஞ்ச நேரம் அந்த ஏசி, இல்லாட்டி சம்மர் வெக்கேஷன் ஏதானோ ஊட்டி கொடைக்கானல் டார்ஜிலிங் சிம்லா இங்கேயா போகும், அங்க போயிருக்க அஞ்சு நாள் அவ்வளோ ரொம்ப அழகா போடுவோம். அந்த டிக்கெட் விற்கிறோம் எல்லாம் ஹோட்டல்காரெல்லாம், 4 days 5 nights மொத்தமா கணக்கு பார்த்தா 4 நாள் தான், 4 பகல் 5 ராத்திரி நமக்கு அஞ்சு அவ்வளோ நாளைக்கு வரும். கடைசியில பார்த்தா ஒரு நாளே ரெண்டா பிரிச்சு 4 days 5 nights அப்படின்னு ராத்திரி என்ன அலையவும் முடியும், நம்மளும் தூங்கும் ஊரும் தூங்கும். ஆனா சொல்றேன் நீ சிம்லால இருக்க இல்ல அப்படின்னு என்ன ஏமாத்து பாருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பாக்கிட்ட மட்டும் பகவான் கிட்ட மட்டும்தான் தைரியமா இருக்க, மற்ற எல்லாருக்கிட்டையும் ஜாக்கிரதையா இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நாள். ஆனா திருமணத்தை நினைக்கிறோம்னு எழுமையும் ஏதம் சாரா, இன்று போய் புகுதிராகி எழுமையும் ஏதம் சாரா குன்று நேர் மாடம் மாடு. திருவனந்தபுரம் எப்படி இருக்குன்னு ஆழ்வார் சொல்றார், பெரிய பெரிய மலைகள் போல மாட மாளிகைகளும். இன்னைக்குதான் எல்லாம் கம்மியா எடுத்து வீடுலாம். குன்று நேர் மாடம் மாடு குருந்து சேர் செருந்தி புன்னை. நன்னா குறுக்கத்தி புஷ்பங்கள் புன்னை மரங்கள்லாம் எல்லா பக்கம் அப்படி நிறைஞ்சிருக்கான. அனந்தன் காடு தானே குன்று சேர், ரொம்ப அழகா சொல்ற குன்று நேர் மாடம் மாடு குருந்து சேர் செருந்தி புன்னை மன்றளர் குயில் அனந்தபுரன் நகர் மாயன். மன்றளர் குயில் சகதகதகன் ஜொலிக்கிறதாம். அனந்தபுரம் நகர் மாயன், பெரிய மாயனம். எப்பேற்பட்ட மாயன்னா மூணு வாசலா நம்ம தன் அழக முழுக்க காட்டாம மயக்கிற மாயனம். ஒரு வாசலா இருக்கப்படாதான், எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இந்த திருவடியில ஒரு விரலை பார்க்கறதுக்கு எத்தனை டென்ஷன் ஆக வேண்டி இருக்கு. அப்பதான் ஒருத்தன் அப்படின்னு சொல்றான் நம்ம, அப்பதான் அப்படி கஷ்டப்பட்டு அப்படிதான். அப்ப நமக்கு முன்னாடி நிக்கிறது சம்மனு இல்லாட்டி நம்ம அழகா ஒரு இடம் கண்டுபிடிச்சு புள்ளமா போய் நின்னா நமக்கு முன்னாடி அஞ்சு அடிக்கு ஒரு ஆள் நிக்கிறான். என்ன பாடுபடுத்துறான், அழகா கைய பார்த்தோமா தலைய பார்த்தோமா மூக்க பார்த்தோமா, அஞ்சு நிமிஷம் ரசிக்க முடியாது. அது உற்சாகம் வந்துட்டா அவரு ரொம்ப பிஸி ஆயிடுறாரு, உள்ள விடவே மாட்டேங்கிறார், விட்டாலும் கீழே அஞ்சு விடுறாரு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மாதிரி மூணு வாசல்ல நின்று முழுமையா அழக குடிக்க விடாம ஆனா அழகா இருக்கிற மாயன் மன்றவர் கோயில் அனந்தபுர நகர் மாயன். எவ்வளவு பெரிய மாயன், ஆத்தியாத்மிகம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌதிகம் தாபத்திரயங்கள் மூணையும் அழிப்பதற்காக மூணு வாசல்ல காட்சி கொடுக்கிறான். ஆத்தியாத்மிகம் நம்மால நமக்கு வர கஷ்டம், அதுதான் ஜாஸ்தி. ஆதி பௌதிகம் மற்ற ஜீவர்கள்னால குசு கடிக்கிறது மூட்டை குசு கடிக்கிறது, அர்த்தாத்து மாமா சண்டை போடுறான், நம்மாத்து மாமா நம்மளை கட்டுற, நம்மாத்து மாமி நம்ம சொல் பேச்சு கேட்கல, நம்ம பேச்சு நம்மளையே திட்டுறது, இதெல்லாம் ஆதி பௌதிகம். ஆதி தெய்வீகம் சுனாமி தண்ணி இல்லாம போகிறது, ஜோன்னு மழை கொட்டுறது, இந்த எபோலா சிக்கன் குனியா இதெல்லாம் ஆதி தெய்வீகம் அதுவாக வருது. அந்த மாதிரி இந்த ஆத்தியாத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம்ன்ற இந்த மூன்று விதமான தாபங்களை நாசம் பண்றதுக்காக மூணு வாசல். ஒரு வாசல நின்று பத்மநாப திருமுகத்தை பார்த்தா ஆத்தியாத்மிகம் போயிடுமா, நாவிக்கமலத்தை பார்த்தோம்னா ஆதி பௌதிகம் போயிடுமா, திருவடியை பார்த்தா ஆதி தெய்வீகத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள் விடும். அதுதான் திருவனந்தபுரத்தில் சுனாமி வரல, திருவடியை வச்சு ஆய் கிளாஸ் பண்ணப்படாது பிச்சு விடும் பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திரராஜன் எல்லையை கிடக்காம காணும். எவ்வளவு பக்கத்துல வந்திருக்கு சுனாமி, எவ்வளவு பக்கத்துல வந்திருக்கு, திருச்செந்தூர்ல உள்வாங்கிட்டு திருவனந்தபுரத்தை உள்ளே வர ரொம்பவே வேண்டாம் அப்படின்னு. அப்ப அப்ப எவ்வளவு சக்தி இருக்கும் பத்மநாப சுவாமிக்கு. அப்ப இந்த சாகரத்தை கட்டுப்படுத்துற நம்ம சம்சார சாகரத்தையா கட்டுப்படுத்த மாட்டேன், மீற முடியாது, நம்மளை மூழ்கடிச்சுடாகும். அதனால இந்த ஆத்தியாத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம்ன்ற தாபத்ரய விநாசாய ஸ்ரீ பத்மநாபாய வயம் நுமகம், ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நுமகம் மாதிரி. சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்தியாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீ பத்மநாபாய வயம் நுமகம். ஒரு ஸ்லோகம் பண்ணி வைப்போமே, நம்மளும் சொல்லி வைப்போம்ல, ஒரு நாள் ஒரு ஸ்லோகம் பண்ணி வச்சிருவோமே, கிருஷ்ணாய பேர் பத்மநாபாயன் போட்டா முடிஞ்சு போயிருக்கு அவ்வளவுதான். அப்ப தாபத்திரயங்கள் நாசம் பண்ணும்படியான பத்மநாபன் இன்னைக்குவே பார்த்திருக்கோம். எழுமையும் ஏதம் சாரா குன்று நேர் மாடம் மாடு குறுந்து சேர் செருந்தி புன்னை மன்றவர் கோயில் அனந்தபுர நகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரம். இங்க கேசவா அப்படின்னு சொன்னா சகஸ்ர நாமத்துக்கு சமானம். ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. மூணு தடவை ராமான்னு சொன்னா சகஸ்ரநாமத்துக்கு சமானம் அப்படின்றார் பரமேஸ்வரர். ஆழ்வார் சொல்றார் தேரும் ஒரு ஆயிரத்தில் ஒன்று நீர் பேசுவீன் பொழுது அவ்வளவு அழகா சொல்றார் அனந்தபுர நகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரம். பத்மநாபா அப்படின்னா விஸ்வம் விஷ்ணுக்கு வசத்கார ஆரம்பித்து சகஸ்ரநாமம் சொன்னதுக்கு சமானம். மூணு தடவை ராமான் சொல்லி விட கஷ்டப்பட மாட்டோம், ஒரே தடவை சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் ரெண்டு சகசனம் ஆயிடுச்சு, ரெண்டு தடவை சொல்ல வேண்டும். ஒன்றும் ஓர் ஆயிரமா, ஒரு தடவை பத்மநாபா. அது இல்லாம திருவனந்தபுரத்துல இருந்து சுவாமியுடைய ஒரு நாமத்தை சொன்னாலே அது சகசனாமத்துக்கு மகேசவா மாதவா நாராயணா வராகா நரசிம்மா கிருஷ்ணா பாண்டுரங்கா ரங்கா இந்த நாமத்தை திருவனந்தபுரத்துல இருந்து சொன்னாலும் அது சகஸ்ரநாமத்துக்கு சமானம், ஊரோட பலம் அப்படி. அப்ப சகஸ்ரநாமத்தை சொன்னா சகஸ்ரம் இன்ட்டு சகஸ்ரம் கண்டினியூ பண்ணிக்கோங்க, மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சகஸ்ரநாமம் சொல்லிட்டேன்னா ஒவ்வொன்றும் ஆயிரம், அப்ப எத்தனை லட்சம் கணக்கு பண்ணிக்கோங்க. அப்ப டெய்லி சகஸ்ரநாமம் சொன்னா எத்தனை கோடின்னு கணக்கு பண்ணிக்கோங்க. பத்மநாபத்தோடு காசியாபடும், 1,00,000 கோடியோட காசியாபடும். ஒன்றும் ஓர் ஆயிரமா, அதுக்கு தெரியுமா இன்னொரு வியாக்கியானம் பண்றா, ஒரு நாமத்தை சொன்னாலே 1,000 விதமான பிரயோஜனங்களையும் அது கொடுத்துருவோம். இப்ப சாதாரணமா ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு பிரயோஜனம் உண்டு இல்லையா. திருவனந்தபுரத்துல இருந்து பகவானுடைய ஒரு நாமத்தை சொன்னா 1,000 நாமத்துக்குரியதான பிரயோஜனங்கள் தானா வந்து சேரும் அப்படின்றார். எப்படி இந்த ஆதார் கார்டு இருந்தா எல்லாத்துக்கும் ப்ரூஃப் அப்படின்றா இல்லையா, அந்த மாதிரி திருவனந்தபுரத்துல பத்மநாபான் ஒரு ஆதார் கார்டு வச்சிருக்காருன்னா எல்லா விதமான பெனிஃபிட்டும் உங்களை தேடிட்டு வரும். சொர்க்கம் அது எனக்கு வேண்டாம் நீங்களே தள்ளி விட்டுடலாமா, நரகம் உங்களுக்கு இல்லைன்னு அவாலே உங்களை தள்ளி விட்டுடுவாங்க, மோஷத்துல இருக்கவாள்லாம் வாங்கோ வாங்கோன்னு கூப்பிடுவாங்க, நான் வரமாட்டேன் வரமாட்டேன் இங்கேயே உட்காரும். அப்படி இந்த மாதிரி 1,000,000,000 பிரயோஜனங்கள் வம்சத்துக்கு வேண்டியது, உங்களுக்கு வேண்டியது, சரீரத்துக்கு வேண்டியது, இந்திரியங்களுக்கு வேண்டியது, ஆத்மாவுக்கு வேண்டியது, இப்படி ஒவ்வொன்றும் வேண்டியிருக்கு இல்லையா. கண்ணுக்கு வேண்டியது காதுக்கு வேண்டியிருக்கிறது இல்லை, காதுக்கு வேண்டியிருக்கிறது நாக்குக்கு வேண்டியது, நல்ல பசிக்கிற சமயத்துல அழகா யாராவது கொண்டு உபன்யாசம் பண்ணா பிடிக்கும் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது, சத்தியமா கிடையாது. ஆனா பத்மநாபனுடைய திருவனந்தபுரத்துல இருந்து ஒரு தடவை பத்மநாபன் சொன்னா கண்ணுக்கு எது நல்லதோ அது கிடைக்கும், அவனே கிடைப்பான். காதுக்கு எது நல்லதோ அந்த சத்தங்கம் கிடைச்சிடுவான். நாக்குக்கு என்ன வேணுமோ அந்த நவரசமும் கிடைச்சிடுமா. அப்படி ஒவ்வொன்னா கிடைக்கக்கூடிய பேரும் ஓர் ஆயிரமாம் ஒன்று நீர் பேசுவீங்க, ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் உள்ளு. யார் இந்த பத்மநாபனுடைய நாமத்தை திருவனந்தபுரத்தில் நினைச்சு சொல்றாளோ அவளுக்கு எந்த ஊர் தெரியுமா, பரமபதமம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே. சொர்க்கலோகம் இல்லை, உம்பர்னா தேவர்கள் அர்த்தம். இந்த இடத்துல தேவர்கள்னா அந்த இந்திரன் சந்திரன் இந்த பள்ளி மாதிரி ஒட்டிட்டு இருக்கவாள பேச்சே கிடையாது. அவள பள்ளி மாதிரி ஒட்டிட்டு இருக்காள் இல்லையா, 30 கோடி தேவர்கள், அவளை பத்தி பேச்சே கிடையாது. யாரை பத்தி தேவர்கள் அப்படின்றா, நித்திய சூரிகள் நித்திய முக்தர்கள், வைகுந்த லோகத்தில் இருக்கக்கூடிய விஸ்வக்சேனர், ஆதிசங்கர பகவத்பாதர், சுவாமி ராமானுஜர், சுவாமி நம்மாழ்வார், மத்வாச்சாரியார், ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய மகாபிரபு, திவாகர முனி, நாராயண தீர்த்தர், நிகமாந்த மகாதேசிகர், மணவாள மாமுனிகள், இந்த மாதிரி ரொம்ப பெரிய பெரியவாழ்லாம் இருக்கும்படியான வைகுந்த லோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சமமான ஒரு ஊர் எதுன்னா திருவனந்தபுரம். இப்ப நம்ம எங்க இருக்கோம், பரமபதமாகிய வைகுண்டத்துல சேர போட்டு சாந்தியில உட்காந்து, அப்ப இது பரமபதம். பரமபதவை யாராவது அழுவாளா, பரமபதவை யாரா புலம்புவாளா, பரமபதவை என்ன வாழ்க்கைன்னு யாரா சலிச்சுப்பாளா, காத்தி தூங்குறது பரமபதத்துல. பரமபதத்தை தூங்கவே முடியாது, தூங்குவா விட அவ்வளவு கிருப்பா பாத்துக்கோங்க. பரமபதத்துல தூக்கம் கிடையாது, அங்க தூக்கமே வராது. பத்மநாபர் சமத்து நானும் படுத்துக்க நீயும் படுத்துக்கோ. பத்மநாபர் பசியை கொடுத்திருக்காரு, பசிக்கு அவளோட கண்ணி மாங்கா பிரசாதம் எல்லாம் கொடுத்திருக்காரு. அது இல்லாதபடி உங்களெல்லாம் கஷ்டமா இவ்விடம் சேவை விற்கப்படும், அவ்விடம் போலி கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். அதாவது சொல்லுவேன், என்கிட்ட ஒருத்தர் கேட்டா ரிட்டையர் ஆயிட்டு எங்க போய் செட்டில் ஆனா, திருவனந்தபுரம் போங்கோ, சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, டென்ஷன் இல்லாத ஊரு, பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் எல்லாம் 4 கிலோமீட்டர் சரௌண்டிங், நிம்மதியா நீங்க பாட்டு கிடக்கலாம், ஆற்று உப்பு பொடி மிளகா வாங்கவே வேண்டாம், சாத்தால சேவையை கொடுத்துருவா, மத்தியானம் சாப்பாடு முடிஞ்சா அவளே ஊட்டி விட்டுடுவா, ராத்திரி கொண்டு வந்து உங்க ஆற்றையே கொண்டு கொடுத்துருவா, நீங்க பைசா மட்டும் கொடுத்தா கூட போதும், 3000 ரூபாய் வச்சுட்டு கூட ஆத்துக்கார ஆத்துக்காரி சௌக்கியமா வாழக்கூடிய ஒரு ஸ்தலம் ரிட்டையர்ட் லைஃப்னா திருவனந்தபுரம் தான். எனக்கு எங்க ஆத்துக்காரிக்கு ஒரு நாள் கான்வர்சேஷன் நடந்தது, நான் சொன்னேன் வயசான காலத்துல திருவனந்தபுரம் தான் அப்படின்னா எதுக்குன்னா, இல்ல நல்லா சாப்பிடணும் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு அவ கொஞ்சம் பாண்டரங்கப்பட்டேன். அவ சொன்னா இல்ல பன்றிபுரம் தான் சௌலபியம், போய் அவன் திருவடியை பிடிச்சுன்னு அப்படியே இருக்கலாம் அப்படின்னு. நான் சொன்ன டென்ஷனே வேண்டாம், நீ பாடிக்கு பன்றிபுரத்தை செட்டில் ஆயிடு, நான் பாடிக்கு திருவனந்தபுரத்தை செட்டில் ஆயிடுறேன், உனக்கும் நிம்மதி எனக்கும் நிம்மதி. நம்மளும் எவ்வளவு நாள் தான் இப்படியே காலத்தை ஓட்டுறது, பரவாயில்ல நீ பாடிக்கு உன்பா. அவ எப்பயே சொல்லுவா என் டார்லிங் அப்படின்னு பாண்டரங்கன. நான் சொன்னேன் நீ ஓன் டார்லிங்கோட செட்டில் ஆயிடு, நான் ஏன் டார்லிங்கோட செட்டில் ஆயிடுது, நீ அவன் காலை பிடிச்சிட்டு நான் அவன் பக்கத்தில் படுத்துட்டு நிம்மதியா இருக்கான், எனக்கு அது சௌகரியமா இருக்கு அப்படின்னு. அதனால சுகம் சுகஸ்தலம் அப்படின்னா திருமணம் சத்தம், எல்லா விதத்திலையும் தாங்குற ஒரு தெய்வம். சாதாரணமா லௌகீக சுகம் கிடைக்காது, சில இடங்கள் பத்ரியில போய் நான் செட்டில் ஆகணும்னு யாராவது சொல்லுவேடா, சத்தியமா ஒரு பயிலும் சொல்ல மாட்டோம். வேணா போயிட்டு வந்தாலே அதே ஆயுசு முழுக்க சொல்லிட்டு நான் பத்ரி போயிட்டு வந்துட்டேன், நான் பத்ரி போயிட்டு வந்துட்டேன், நான் பத்ரி போயிட்டு வந்துட்டேன். இல்ல ரொம்ப நாள் ஆசை பத்ரியில போய் செட்டில் ஆகணும்னு இன்னி வரைக்கும் ஒரு ஆள் சொல்லி நான் கேட்டது இல்லப்பா. பத்ரியை விட்டுருவோம், அகோபிலத்துக்கே போய் செட்டில் ஆகிறதுக்கு ஆள் இல்லை, இங்க திருப்பதியில போய் செட்டில் ஆகிறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா அந்த ஊர் அப்படி, நான் திருவனந்தபுரம் அப்படி இல்லை, செட்டில் ஆகிறதுக்கு சகலவிதமான சௌகரியங்களோடு. அதனால இன்று போய் புகுதிராகி எழுமையும் ஏதம் சாரா குன்றினேர் மாடம் மாடே குறுந்து சேர் செருந்தி புன்னை மன்றளர் கோயில் அனந்தபுர நகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் உண்டு. எவடான்னா இது சாட்சாத் பரமபதம். பரமபதத்துக்கு இதுக்கு வித்தியாசமே கிடையாது. தியானம் தூரப்புற வர்ணன பிரபந்தத்துல மகாராஜா சுவாதித்ரிநாள் சொல்றார், பிரம்மதேவர் ஒரு நாள் சராசில திருவனந்தபுரத்தை வச்சாராம், இன்னொரு பக்கம் வைகுந்தத்தை வச்சாராம், எது பலமுடையதுன்னு பாக்கிறதுக்கு. திருவனந்தபுரம் வெயிட்டா இருந்துதான் கீழே வந்துடுதான், வைகுந்தம் ரொம்ப லேசா இருந்துதான் மேல போயிட்டான். சுவாவமாவே திருவனந்தபுரம் கீழேதான் இருக்கு, வைகுந்தம் மேலதான் இருக்கு. சுவாதித்திர நாளுக்கு இந்த வைகுந்தம் வசதின்னு சொல்றது ஈடுபாடு இல்லை. எது கீழே இருக்கும், கனமா இருக்கிறதானே கீழமா இருக்கும், சராசில வெயிட்டா இருக்கிறதானே கீழே இறங்கும். அதனால எங்க திருவனந்தபுரம் தான் வெயிட் ஜாஸ்தி, பாவப்பட்ட வைகுந்தம் லேசாதனால மேல போயிடுச்சு. இங்க இருக்கிறதுக்கு பாக்கியம் இருக்கிறவா தான் இருக்க முடியும், பாக்கியம் இல்லாதவாக வைகுந்தத்துக்கு போவான்னு. பாக்கியம் வேண்டாம் வைகுந்தத்துக்கு போகிறதுக்கு, திருவனந்தபுரத்தை வசிக்கிறதுக்கு பாக்கியம் வேணும். அதனால அனந்தபுரம் நகரம் புகுதும் இன்று. அப்ப அவ்வளவு வசத்தியாம் திருவனந்தபுரம். அதனால சந்தோஷமா இருக்கணும். என் பத்மநாபன் இருக்கான் கருணாசாகர், ஒரு கையை அப்படி வச்சுட்டு இருக்காரு, கிருப பண்றதுக்கு தானே, ஆசீர்வாதம் பண்றதுக்கு தானே, கருணையை கொட்டுறதுக்கு தானே, என்ன கொடுக்கல சொல்லுங்க. இது இல்லேன்னு ஒண்ணு உண்டா, ஏதாவது ஒரு குறை வச்சிருக்காரா பத்மநாபன்? சத்தியமா இல்ல. எப்ப எப்பயோ அவர் எங்களுக்கே இவ்வளவு கிருப பண்றாருனா, இங்கே இருக்கிற உங்களுக்கு கிருபைக்கு குறை சொல்லுங்க. எத்தனை ஆச்சரியம், எவ்வளவு அழகா அவர் பாட்டுக்கு படுத்துட்டு இருக்கார், எத்தனை ஆனந்தமா இருக்காரு, எத்தனை மூர்த்தி, என்ன உற்சவம், என்ன அலங்காரம். மரளி பூக்கெல்லாம் இவ்வளவு மரியாதை லோகத்துல வேற எங்கேயாவது உண்டா? அதை ஒரு மடிப்பு மடிச்சு அதுக்கு ஒரு மாணிக்க மாலைன்னு போட்டு அதை கழுத்துல போட்டு அது ஜாலியா அலையிற பல்லக்கு வாகனம் என்ன, கருட வாகனம் என்ன, கமல வாகனம் என்ன, இந்திர வாகனம் என்ன, எதை சொல்றது, எதை விடுறது, வேட்டைக்கு வர அழக சொல்றதா, ஆராட்டிக்கு போகிற அழக சொல்றதா, உலகத்துல எந்த சுவாமியாவது ஏர்போர்ட்டுக்குள்ள நுழையிற தைரியம் ஒரு சுவாமிக்கு இருக்கா? பெட்டு வேணா வச்சுருவோம், எல்லா சுவாமிக்கும் வேணா ஒரு இன்னைக்கு சொல்லுவோம் வாரீர் வாரீர் வாரீர். யாராவது ஒரு சுவாமிக்கு தைரியம் இருந்தா மீனம் பாக்க ஏர்போர்ட்ல நுழையட்டுமே. மெட்ராஸும் நிறைய சுவாமி இருக்காரோ, யாராவது ஒரு சுவாமி ஏர்போர்ட்ல நுழையட்டுமே, இல்ல டிப்போனா ஏர்போர்ட்ல யாராவது ஒரு சுவாமி நுழையட்டுமே, பிருந்தாவன பக்கத்துல தானே டெல்லி ஏர்போர்ட்ல போய் பாக்கி அதிகாரி நுழைஞ்சுட்டோமே பாக்கலாம், நுழையட்டுமே பாக்கலாமே, டெல்லி ஏர்போர்ட் பக்கத்துல போய் ஒரு கூட்டம் போய் நிக்கட்டுமே பாக்கலாம். தன் அடியவர்கள் கூட்டத்தை ஏர்போர்ட்ல கூட்டுன்னு போற ஒரே ஆசாமி நம்ம பத்மநாபர் மட்டும்தான். டிக்கெட் வாங்க வேண்டாம், பாஸ்போர்ட் வேண்டாம், என் கூட வந்தா போதும்னு ஏர்போர்ட் ரன்வேல சத்தியமா பிரைம் மினிஸ்டர் ஆனா கூட அரண்மையில் நம்ம நடக்க முடியாது. ஆனா பத்மநாபனோட நடந்தோம்னா ரன்வேல ரைட் ராயலா போகல. என்ன உலகத்தை வேற எந்த பரமபத்மநாபனுக்கு பாவம் ஏர்போர்ட்டே கிடையாது. அப்புறம் தானே பத்மநாபன் ஏர்போர்ட் வழியா, இதெல்லாம் ஒரு பெரிய கிரெடிட், சும்மா இல்லை, சாதாரண விஷயம் இல்லை. எல்லா ஃபிளைட்டும் கேன்சல் பண்ணிட்டு கலியுகத்துல அவ்வளவு அழகா, அதுவும் கேபிட்டல் சிட்டி திருவனந்தபுரம், இந்த இடத்துல இருந்துட்டு எல்லா பிளைட்டையும் கேன்சல் பண்ணிட்டு ஆறாவது அன்னைக்கு முதலமைச்சர் போனோம்னா கூட திரும்பி பத்மநாபருக்கு வீட்டுக்கு வந்த பிறகுதான் கிளம்ப முடியும். அப்ப எவ்வளவு ஒரு சௌலபியம் மூர்த்தி பத்மநாபர். அதனாலே திருவனந்தபுர வாசம் அப்படின்றது கோடி ஜென்மஸ்தான். பகவான் யார செலக்ட் பண்றானோ அவளை மட்டும்தான் அனந்தபுரத்துக்குள்ளேயே விடும். நம்மளா ஆசைப்பட்டுலாம் வந்துடவே முடியாது, நம்மளா பிளான் பண்ணிலாம் வந்துட முடியாது. அவர் இவன் என் திருவடி நிழலில் இருக்க தகுதியுடையவன் யார தூக்கி வச்சுக்கிறாரோ அவளுக்கு மட்டும்தான் அனந்தபுர வாசம் கிடைக்கும், அவளுக்கு மட்டும்தான் அனந்தபுர ராஜ்யத்துல இடம் உண்டு. அதனால ஆழ்வார் சொல்றார், அனந்தபுரத்தை இன்னைக்கு நுழைஞ்சிடுங்கோ எழுமையும் ஏதம் சாரா. அதனால ஆழ்வார் இன்னைக்கு போய் நுழைஞ்சிடுங்கோன்றார். அழகா சுவாதித்திரனால் உன்னுடைய பாத தூளி என் தலையில வேணும்பா அப்படின்றார். தலையில தரிச்சா இன்று போய் புகுதியாகி தலையில தரிச்சுட்டோம்னா எழுமையும் ஏதம் சாரம். அப்ப இந்த பத்மநாபன்ற ஒரு தெய்வம் நமக்கு கிருப பண்றதுக்காக காத்திருக்கு. உற்சவ பிரபந்தத்துல எல்லாம் மகாராஜா சுவாதித்திரனால் சொல்றார், இன்னைக்கு கருட வாகனத்திலே பத்மநாபனை யார் பார்க்கிறாளோ அவர்கள் கண்கள் பெற்ற பாக்கியத்தை பரமபதத்தில் உள்ளவர்கள் கூட அனுபவிக்கலேன்னு சொல்லி. இன்னைக்கு பத்மநாபன கருட வாகனத்தை பார்க்கறதுக்கு பெரிய பாக்கியம் வேணுமா? ஏண்டானா அப்படி தாங்குறாரு பத்மநாபன் திருவிடிய கருடன் தாங்குறாரு இல்லையா? கருட வாகனம் பார்த்தா என்னடா தோணா, பத்மநாபா என்னையும் ஒரு ஜென்மா கருடனா படைச்சிடும், அழகா உன் திருவடியை தாங்கிண்டு அப்படியே அடையணும் அப்படி சொல்ற பெருமாளை கொண்டு சுமன் கொண்டு திரிந்தேனோ திருவடியை போலே அப்படின்னு திருக்கோள் பெண்பிள்ளை ரகசியத்துல ராமானுஜத்தை ஒரு சின்ன பொண்ணு சொல்றது. இந்த கருடாழ்வார் எவ்வளவு அழகா பெருமாளை தூக்கிட்டு எல்லாம் திரிகிறார், அந்த மாதிரி எனக்கு ஒரு பாக்கியம் வேணுமே அப்படின்ட்டு. அதுவும் கருட வாகனத்தை பெருமாளை பாக்குறது பெரிய பாக்கியம். ஆனா கஜேந்திரன் அனுகிரகம் பண்றது பகவான் கருடனா தான், கருட மேலதான் வந்தா. கர்தம பிரஜாபதி அனுகிரகம் பண்றதுக்கு கருடன் மேலதான் வந்தா. பெரியாழ்வார்க்கு அனுகிரகம் பண்றதுக்கு பகவான் கருடன் மேலதான் வந்தா. நிறைய சம்பவங்களை பாருங்க, நரகாசுர வதம் பண்றதுக்கும் கருடன் மேலதான் வந்தா. நான் ராமாவதாரம் எடுக்க போறேன்னு சொல்லும்பொழுதும் பகவான் கருட வாகனத்து மேலதான் வந்தா. நிறைய சந்தர்ப்பங்கள்ல பகவான் கருடாரூடனாகத்தான் வந்து காட்சி கொடுக்கல. அப்ப இப்ப போய் பத்மநாபர் கருட வாகனத்தை பாக்குறேன்னா கஜேந்திரன மாதிரி நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தேன்னு ஒரு கத்தி கத்தம். அப்ப அந்த காலத்துல அந்திம காலத்துல கருடன் மேல சுவாமி வந்து கிருப பண்ணுவார். கர்தம பிரஜாபதி மாதிரி தபசு பண்றேன்பா அவளை மாதிரி கர்தம பிரஜாபதி தபசே பண்ண வேண்டாம், உள்ள போய் நின்னாலே கருட வாகனத்தை பார்த்தோம். இந்த போலீஸ்காரெல்லாம் அந்த கருட வாகனம் தான் வந்திருக்கா, அவளுக்கு உள்ள விஷயமே தெரியாது. செக்யூரிட்டிக்குன்னு வந்தா அழகா உற்சவத்தையும் அனுபவிக்கிற பாக்கியம். இன்னைக்கு கூட பார்த்த கோவில் எப்படி பிரதட்சணம் பண்றேன், கிழக்கே நடந்து நின்று அழகா அழகா அந்த மேலம் எல்லாம் வாசிட்டு நின்னா ஒத்து ஊதிட்டு இருக்கா, ஜம்முனு நாதம் எல்லாம் முழங்கிட்டு இருக்கா. போலீஸ்கார செக்யூரிட்டியை பார்ப்பான்னு பார்த்தா ஆன அவள் வாசிக்கிறத பாக்குறான். நான் சொன்னேன் என்ன ஆச்சரியமான வேலைவாளுக்கு, பத்மநாபர் கோவில்ல செக்யூரிட்டி, பத்மநாபனே டீ டிஃபன் எல்லாம் வேற கொடுத்துடுறா, இன்னைக்கு எங்க டியூட்டினா பத்மநாபன் கோவில்ல டியூட்டின்றா. அழகா இது வேஷ்டி எல்லாம் கட்டிட்டு எந்த கோவிலும் எல்லாம் நடக்காது. பத்மநாபர் கோவில்ல போலீஸ்கார வந்தாலும் வேஷ்டியை கட்டிட்டு தானே வர வேண்டியிருக்கு. ட்ரெடிஷனலா வந்து பத்மநாபன் சேவிக்கிறான்னா அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம். அதனாலே அனந்த பத்மநாப சுவாமியுடைய திருவடி ஜூலி கிடைக்கிறது கோடி ஜென்ம சுகிருத்தம். அதனாலதான் கருடன் தன் கைகள்ல அதை தாங்கிட்டு இருக்காராம் பத்மநாபருடைய சரண தூளி. அதனாலதான் யாதே அப்படின்னு சொல்லி கெஞ்சரா மகாராஜா சுவாதித்திருந்தா அந்த பாத தூளி படனம். அப்பதான் நம்முடைய குணங்கள் மாறும், நம்முடைய சிந்தனை மாறும், நமக்கு நல்ல புத்தி வரும். அழகா மகாராஜா சுவாதித்திருநாள் அடுத்த ஸ்லோகத்திலே பத்மநாபனுடைய காருண்ய மகிமைய வர்ணிச்சார். முதல்ல பத்மநாபனுடைய திருவடி தூளி மகிமைய வர்ணிச்சார். பிரம்மருத்ராதி தேவர்கள்லாம் தலையில தரிக்கும்படியான தூசி, உலகத்தினுடைய சகலவிதமான பாவங்களையும் நாசம் பண்ணக்கூடிய திருவடி தூசி, அது என் தலையில பட்டாதான் எனக்கு சத்புத்தி வரும், ஏன்னா நான் புத்திஹீனன். ஹே பிரபோ, எனக்கு வேற எந்த வழியிலையும் நாமஜபம் எல்லாம் பண்ணிதான் எனக்கு புத்தி வருமானலாம் தெரியல, உன்னுடைய சரண தூசி என் தலையில பட்டா புத்தி வரும். அந்த சரண தூசி பகவான் உடனே அவர் தலையில போட்டுட்டாரா. அப்ப அந்த காருண்யத்தை தளச்சு மகாராஜா சுவாதித்திருநாள் அடுத்த ஸ்லோகம் சொல்றார். ரொம்ப அழகான ஸ்லோகம். சத்வைக பிரவணா பிரவணாசையா முனிவரா வேதை ஸ்துவந்த பரைகி தன் மாஹாத்மிய பயோனிதே இகவரம் நாத்யாதி பாரங்கதாக ஏவம் சத்தியம் அல்ப புத்திரவசக ஸ்தோதும் கதம் சக்னுயாம் ியமிதே ஹரே சரதி கபோதம் வினா சாக. ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகத்தை சொல்றார். சவைக பிரவணாசயா முனிவரா வேதை ஸ்துவந்த பரைகி ஏ பத்மநாபா, உன்னுடைய காருண்யத்தை கிருப்பைய மகிமைய நல்ல ரிஷிகள்லாம் வேத வாக்கியங்கள்னாலே ஸ்தோத்திரம் பண்றோம். அதனாலே வேத வாக்கியங்கள் அவ்வளவு வசதி. வேதமே கூட ஒரு ஸ்திதியிலே பகவானுடைய பெருமையை பேச முடியாம நேதி 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 அப்படின்றது. நிர்மலமான ஹதயமுடைய முனிவர்கள்லாம் நிறைய வேத வாக்கியங்கள் சொல்லி பத்மநாபனை ஸ்தோத்திரம் பண்றாலும் மகிமையை ஸ்தோத்திரம் பண்றாலும் லக்ஷதீபத்தெல்லாம் எவ்வளவு அழகா சதுர்வேதங்கள் சொல்றாங்க. இன்னைக்கெல்லாம் பல கோவில்கள்ல வேதம் ஜபிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, நிறைய கோவில்கள்ல கிடையவே கிடையாது. அக்ரஹாரமே இல்லாம போயிட்டேன், தியானாலே இல்லாம போயிட்டேன். ஆனா பத்மநாபர் கோவில்ல லட்சதீப சமயத்துல எத்தனை அழகா டேர்ன் போரி சாம அதர்மனம்னு சொல்லி அவ்வளவு அழகா ஜோரா சதுர்வேதங்கள் ஜபிக்கிறார். சபோ அப்பேற்பட்ட குண சாகரன் தன் மகாத்மியம் பயோனிதே இகபரம், என்னுடைய மகாத்மிய கடலை அப்பேற்பட்ட மகாத்மியத்தை வர்ணிச்சுட்டே இருக்காளாம். ஆனா என்னடா இவ அந்த சாகரத்தை மூழ்கிட்டாளாம். பத்மநாபனுடைய மகாத்மிய சாகரத்துல இந்த ரிஷிகள் பெரிய பெரிய வேத விற்பனர்கள்லாம் உள்ள இந்த பக்கம் குதிச்சுட்டாலும் குதிச்சு நீச்சல் அடிச்சுட்டு அந்த பக்கம் கரையை அடைஞ்சிடணும் ட்ரை பண்ணிட்டு இருக்காளாம். இன்னி வரைக்கும் பத்மநாபனுடைய மகாத்மிய கருணாசாகரத்தினுடைய கரையை கண்டுபிடிக்க முடியல. அவ்வளோ பெருசா இருக்கான். அதுல பார்த்தா சம்சார சாகரம் குட்ட மாதிரி இருக்கான். அவ்வளோ பெரிய மகாத்மியம், அவ்வளவு பெரிய மகாத்மியம். அதாவது இதுதான் பண்ணுவார், இப்படித்தான் பண்ணுவார்னு சொல்ல முடியாதபடி கிருப பண்ணக்கூடிய கிருபாசாகர். சரீர வியாதியா இருக்கட்டும் என்ன வேணா இருக்கட்டும், போன தடவை வந்தேன் பெரிய கழுத்து வலி, இந்த பக்கம்லாம் கை தூக்க முடியாம இருந்தது. பத்மநாபா இப்படிலாம் கை வலிலாம் இருந்தா எப்படி நான் உன்னோட குணங்கள் அனுபவிச்சு சொல்லுவேன். சரீர அபிமானத்துல கேட்கல, இன்னும் நிறைய உபன்யாசங்கள் பண்ணணும், பெருமையெல்லாம் பகவத் விஷயம் சொல்லணும் ஆசையா இருக்கு. இந்த சரீர அவஸ்தை இல்லாம இருந்தா சந்தோஷம்னு சொல்லிட்டு போயிட்டேன். திருவனந்தபுரம் இப்படி வலை காட்டிட்டு இருக்கு. நான் ஊருக்கு போனேன்னு ஒரு 3-4 நாள் மறந்தே போயிட்டேன். வழி எனக்கு இருந்ததுன்னு மறந்தே போயிட்டேன். மறந்தே போயிட்டேன்னா பாத்துக்கோங்க, அப்பேற்பட்ட ஒரு கிருபை. இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் பத்மநாபன் இடத்துல உண்டு, நிறைய விஷயங்கள். அவர்கிட்ட சொல்லிடுவேன், அவர் நடத்திப்பேன், அவ்வளவுதான். அது ஃபிளைட் டிக்கெட்டா இருக்கட்டும், ஊருக்கு போற டிக்கெட்டா இருக்கட்டும், ஊருக்குள்ள வரதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் பத்மநாபா பாத்துக்கோ அப்படின்னா, இன்னி வரைக்கும் என் குடும்பமா இருக்கட்டும் என் விஷயமா இருக்கட்டும் கண்ணுக்குள்ள வச்சு என்ன காப்பாத்திட்டு இருக்கா பத்மநாபன், கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்திட்டு இருக்க. ஒரு விஷயத்துக்கு நான் யோசிக்கவோ, ஒரு விஷயம் எனக்கு வேணும்னு நான் பிரயத்தனப்படவோ, ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கலையோன்னு அழ வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை இன்னி வரைக்கும் பத்மநாபன் எனக்கு கொடுக்கவே இல்லை. அதான் கண்ணுக்குள்ள வச்சுட்டு இருக்க. எப்பொழுதுமே ராமகணபாடிகளுக்கு இருப்பார், மாமா ஊருக்கு போயிருக்காரு, அவர் சொல்லுவார் பல ஊர்ல இருந்திருக்கேன், ஆனா நம்மள ராஜா மாதிரி பத்மநாபன் தான் வச்சிருக்காரு சொல்லுவார். ராஜா மாதிரி வச்சிருக்கான், அவாமா சொந்த வீடு வச்சு எவ்வளவு கஷ்டப்படுறா, எனக்கு பாருங்க ஒரு பெரிய வீடியோ கொடுத்துருவார் பெருமாள் அப்படின்னு சிங்கேரி மரத்தையும் வீடாக்கிட்டார் அவர். மா அவருக்கு பார்த்து இண்டக்ஷன் குக்கர் எல்லாம் வச்சிருந்து சௌக்கியமா இருக்கார் மாமா. நான் கூட பார்த்த வருஷம் மாமாவோட தங்கிடலாம் போல இருக்கு, இவ்வளோ பெரிய ஹாலில் சௌக்கியமா படுத்துக்கலாம். ஆனந்தமா இண்டக்ஷன் குக்கர்லாம் வச்சிருக்கார். வேதம் அவர் சொன்னா பத்மநாபன் சௌக்கியமா காப்பாற்றான். நான் கேட்டேன் மாமா தனியா இருக்காள், மார்னிங் டிஃபன் பத்மநாபன் ஏற்பாடு பண்ணுவார், அவளே யாரா வாங்குவோன்றா, எதை பத்தியுமே கவலை இல்லை, இங்கேயோ யாரோ கூப்பிடுறா. பத்மநாப சுக்கியமா வச்சிருக்கா ஆக்கலம். இத்தனைக்கும் ஒரு மாயவரம் பரிமள ரங்கன ஆள் அவரு, அவர் பரிமள ரங்கனை விட அவர் நல்லா வச்சிருக்கார். ரொம்ப தைரியம் வேணும், ஊர் குலதெய்வம் ஊர் சுவாமி எல்லாம் விட்டுட்டு இன்னொரு சுவாமியை பிடிக்கிறதுக்கு சொல்லுவார் கிராமகண பாடிகள் மாமா, அவ்வளவு சௌக்கியமா வச்சிருக்காரு. நான் கூட கேட்டேன், அவரோட புள்ள நடராசர் தான் இருக்கார், எங்காவது பக்கத்துல தான் இருக்காரு. நான் சொன்னேன், ஏமாமா வயசான காலத்துல இருந்து கஷ்டப்படுறாள், நான் எங்க கஷ்டப்பட்டேன், பத்மநாபன் நல்லா சௌக்கியமா வச்சிருக்கான், இல்ல பிள்ளையோட இருக்கலாமே, இல்ல இல்ல பத்மநாபன் என்ன பிள்ளையா பாத்தீங்க, நான் பாடி எழுந்துட்டு போறேன்னு. நாங்கெல்லாம் வந்தேரிகள், வந்தேரினா இந்த ஊருக்கு சொந்தம் இல்லாதவா, அவனா பிடிச்சு வந்தேரி அப்படின்னு, அவளா வந்து ஏறின கூட்டம். நானா இருக்கட்டும், ராமகண பாடிகள் மாமாவா இருக்கட்டும், ஊவே வாசுதேவாச்சாரியரா இருக்கட்டும், எங்களெல்லாம் அவன் பிடிச்சு இழுத்திருக்கான். நாங்களா வர ஆசாமி இல்லை, அதுவும் நாவல் பார்க்க வாசுதேவாச்சாரியர்லாம் அந்ததுலேருந்து ஊரை விட்டு போனோம் 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 கிளம்பிட்டு இருந்தவர். இன்னைக்கு போக வேண்டாம்னு உட்காந்துட்டு இருக்கேன், விட மாட்டேங்கிறார். அவர் கிளம்பினாலும் பத்மநாபர் விடுறதா இல்லை. இத்தனைக்கும் ரங்கராஜன் வரதராஜன்லாம் போட்டி போடக்கூடிய ஒரு ஆள் வாசுதேவாச்சாரியார். ஆனா பத்மநாபன் நீ எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு பிடிச்சு வச்சிருக்காரு. அதுதான் ஆச்சரியம், அதுதான் விசேஷம். பத்மநாபன் அப்பேற்பட்ட ஒரு கருணாசாகரன். எங்களை மாதிரி அகதிகளுக்கெல்லாம் அவர் தான் கதி, சத்தியம். கதி இல்லாதவங்க அகதி, வேற கதி இல்லாம தானே இங்க வந்தோம். பகவான் கதியா தன்னை கொடுத்துட்டான். அதனாலே ரொம்ப அழகா மகாராஜா சுவாமி திருநாள் சொல்றா, உன்னுடைய மகாத்மியம் மகாத்மியம் அப்படின்னு வரைக்கும் சொல்ல முடியலப்பா. தொன் மகாத்மிய பயோனிதே இகபரம் நாட்டியாபி பாரம் கதாக ஏவம் சத்தியகம் அல்ப புதிர் அவசக சோதம் கதம் சக்ரியா. அப்ப வேதங்கள் சொல்லி பரிமளமான ஹிருதயத்துடைய ரிஷிகளாலேயே உன் மகாத்மியத்தை வர்ணிக்க முடியல. நான் அல்ப புத்தி, எனக்கெல்லாம் நல்ல புத்தியே கிடையாது, நான் எப்படி உன்னுடைய மகாத்மியத்தை நான் வர்ணிக்க முடியும் சொல்லு. உடனே பத்மநாபர் பார்த்த மாமா எப்படி வர்ணிக்க முடியும் சொல்லு அப்படின்னு. உடனே சுவாமி திருநாள் சொன்னார், சமுத்திரத்தில் ஒருத்தன் போயிட்டு இருக்கான்னா கப்பல் இருந்தா தானே போக முடியும். ஆமா, அப்ப உன்னுடைய மகாத்மிய சாகரத்துக்கு எனக்கு ஒரு கப்பல் வேணும். என்னன்னா உன்னுடைய மகாத்மிய கப்பலை கொடு. உன்னுடைய மகாத்மியம் தான் சாகரம், உன்னுடைய காருண்யம் தான் கப்பல், உன் காருண்ய கப்பல் என்னை ஏற்றி உட்கார வச்சு மகாத்மிய சாகரத்தை அப்படி அழிச்சுட்டு போனா வச்சுக்கோ, ஏன் அல்ப புத்தி இருக்கிற நான் கூட உன்னை பத்தி பேசுவேன். பிரளய காலத்தை மத்தியவதார மூர்த்தி அவரே ஓடத்தை கொடுத்து அவரே கையில கட்ட சொல்லி அவரே இழுத்து சுத்தினாரோன்னு, அந்த மாதிரி உன்னுடைய மகாத்மிய சாகரத்துல உன்னுடைய காருண்ய ஓடத்தை கொடுத்து அதை என்ன ஏத்தி உட்கார வச்சுக்கோ, நான் அப்படி ஜாலியா விளையாடிந்து அல்ப புத்தி இருக்கிற நானும் உன்னை அனுபவிச்சுட்டு இருப்பேன். என்ன ஒரு ஆச்சரியமான பக்தி பாருங்க சுவாதி திருநாளுக்கு. மகாத்மிய சமுத்திரத்தை நான் நீஞ்சணும் அனுபவிக்கணும், ஆனா பெரியவாளாலேயே முடியல, நான் இப்போண்டு பயன் என்னால முடியுமா? அப்ப உன்னுடைய காருண்ய ஓடத்தை கொண்டு இந்த கையை வச்சுருக்கோன்னா இந்த கை மேல ஏறி உட்கார்ந்துருக்கேன், நீ இப்படி அழிச்சிட்டு போ, நான் அப்படியே போறேன், அழகா பத்மநாப ஓடத்துல பத்மநாப சாகரத்துல அப்படியே இருந்துட்டு இப்படியே காலம் கடத்திட்டு போறேன். அதனால ஏ பத்மநாபா காப்பான். அப்ப எப்படி அனுபவிக்கணும்னு பாத்துக்கோ, பத்மநாபத்தை நெருங்கணும், தள்ளி வைக்காதீங்க, தள்ளியே வைக்காதீங்க. உங்காத்திலயே மூணு வாசல் இருக்கா, இது பத்மநாபனுடைய திருமுக வாசல், இது பத்மநாபனுடைய திருநாபி வாசல், இது பத்மநாபனுடைய திருவடி வாசல்னு வச்சிருந்தது. அது லைனா ஒரு ரூம் இருக்கு இல்லையா, மூணு ரூம் எல்லாம் இல்லாட்டி ஒரு வாசம் பத்மநாபுடைய திருமுகம் நடத்துக்கோங்க. சத்தியம் சந்தோஷமா இருக்கு, நிம்மதியா இருக்கு, ஆனந்தமா சொல்ற நீரே எனக்கு பகவான் ஒரு கிரகம் கொடுத்தான், பத்மநாபன் தான் கிரகம் கொடுத்தான். அந்த வீட்டுக்கு பேரே அனந்தன் காடுன்னு தான் வச்சுக்கோங்க, அன்றைக்குதான் பத்மநாபனோட இருக்கும். அவ்வளவுதான், எல்லாரும் வருவா அனந்தன் காடு குருஜி, அனந்தன் காடுக்கு எப்படி வரணும்னு தான் கேட்போம். சில பேர் எங்கிட்ட வந்துருவாங்க, குருஜி அனந்தன் காட்டுக்கு போனோம்னா அனந்தபடி எக்ஸ்பிரஸ் இல்ல ஏறணும் அப்படின்னு. நான் சொல்லுவேன் ஆமா, திருவனந்தபுரத்து அனந்தபடி எக்ஸ்பிரஸ் ஏறினா தாம்பரத்துல இறங்கி அங்கே எங்க அனந்தன் காட்டுக்கு வரலாம் அப்படின்னு. அப்ப பத்மநாபன் அனுபவிக்கிறதுக்கான பாக்கியம், ஒவ்வொரு வாசலையும் பத்மநாபனுடைய திருவடி வாசல், திருநாபி வாசல், திருமுக வாசல் அப்படி வச்சுட்டே வச்சுக்கோங்களேன். அப்படி ஆனந்தமா வாழ்ந்து ரொம்ப டென்ஷன் ஆக்கி காக்கிட்டீங்க வாழ்க்கை, எல்லா டென்ஷனும் விட்டு போற இடம் திருவனந்தபுரம். இங்க வந்து டென்ஷன் ஆனா அப்புறம் எங்கிட்ட சொல்றது நான் கிடுமிடராய எல்லாம் அப்படின்னு இருக்காரு. அதனால பத்மநாபன் ஒரு தெய்வம், ஒரு குழந்தை, ஒரு பெரிய சுவாமி, பெரிய நிதி, 1,50,000 கோடிக்கு அதிபதி நமக்கு கிடைச்சிருக்க. அதை அனுபவிச்சிருக்கு, திருவனந்தபுர வாசம் கிடைச்சிருக்கு, பத்மநாப தரிசனம் கிடைச்சிருக்கு, உற்சவம் கிடைச்சிருக்கு, சத்சங்கம் கிடைச்சிருக்கு, ஆனந்தமா வாழ்ந்துருக்கணும். இது இல்லாம பத்மநாப திருவனந்தபுரத்துல பாகவதத்துக்கோ ராமாயணத்துக்கோ நாராயணத்துக்கோ இல்லாடி திருப்புகளுக்கோ ஒரு குறை கிடையாது. ஏதோ ஒரு கிளாஸ் நடந்துட்டே இருக்கு, சேவையும் நிறைய கிடைக்கிறது, பாகவத சேவையும் கிடைக்கிறது. பல நாள் ஆற்ற சமைக்கவே வேண்டாம், ஒவ்வொரு ஆற்ற சப்தாகம் மத்தியானம் பொழுது அப்படியே ஓட்டிடலாம். நிறைய இடங்கள் மாத்தி மாத்தி நான் இங்க வாத்த சப்தாகம் அவாத்த சப்தாகம் இப்படி பண்ணிட்டே இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு சௌகரியம் அங்க கிடைக்கும். அதனால திருவனந்தபுரத்துல இருக்கும் நிம்மதியா பாரம் இல்லாம இருக்கும். யமதர்மராஜா பத்தி கவலையே பட வேண்டாம், இந்த ஏரியாக்குள்ள வரப்படாதுன்னு சொல்லி வச்சிருக்காரு. 144 தடை உத்தரவு எல்லாம் போட்டிருக்காரு, உள்ளேயே வரமாட்டாரு, பெரிய தடை போட்டிருக்காரு. ஆச்சரியமா இந்த பக்கம் வந்தா பிச்சு விடும் பிச்சு அப்படின்னு இருக்காரு. அதனால ஒரு கவலையும் வேண்டாம், நிம்மதியா பத்மநாபன் இருக்கா, திருவனந்தபுரம் இருக்கு, ஆழ்வார் பாசுரம் இருக்கு, சுவாதி திருநாள் சதகம் இருக்கு, இப்படியே காலத்தை ஓட்டுவோம். முடியும் பொழுது பத்மநாபனோட ஐக்கியம் ஆயிடும். இன்னைக்கு 2 ஸ்லோகம் சொல்லியிருக்கோம், 2 பாசுரம் சொல்லிட்டோம், மொத்தம் 10 ஸ்லோகம் 10 பாசுரம் சொல்லணும்னு போறப்போ பார்த்த பார்த்தா இன்னும் 4 நாள்ல முடிச்சிருவோம், சந்தேகமே வேண்டாம். அதனால இது இப்படி ஒரு காம்பினேஷன், இது அவியல் மாதிரி வச்சுக்கோங்களே. நம்மாழ்வார் பாசுரம், பாதி திருநாளுடைய ஸ்லோகம், ரெண்டும் ஒரு மிக்ஸ் பண்ணி இப்படி ஒரு அனுபவம், இது வரைக்கும் இப்படி அனுபவிச்சது இல்லை. அது ஒரு ஸ்லோகம், இது ஒரு அனுபவம், இப்படி கலந்து 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 கலந்து, அதாவது இந்த ஊர் பாஷையில் சொல்லணும்னா கொஞ்சம் பாண்டி நாடு டச்சு, கொஞ்சம் சேர நாடு டச்சு, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அனுபவிங்க. சாதாரணமாக திருவனந்தபுரத்துக்காரெல்லாம் தமிழ்நாட்டுக்காரெல்லாம் பாண்டிக்காரா 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 தான். அதனால அந்த பாண்டிய தேசத்துக்காரரான நம்மாழ்வார் வாக்கும் சேரக்குல சிகாமணியான சுவாதி திருநாளுடைய விஷயமும் கலந்து போலி மேல பால் பாயசம் விட்டு சாப்பிட்ற மாதிரி நம்ம திருவனந்தபுரம் பாஷையிலேயே பேசுவோம். போலியை போட்டு நல்லா பால் பாயசம் விட்டு ஒரு வளர்ச்சி அப்படி சாப்பிடறா போல நம்மாழ்வார் கோழியை கீழே போட்டு சுவாதித்திருநாள் பாயசத்தை மேல விட்டு நன்னா அனுபவிப்போம். இதுக்கு மேல தேன் மாதிரி பத்மநாபனுடைய உற்சவமும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சௌக்கியமா அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணன். நாளைக்கு இந்த பத்மநாப ஸ்லோகம் எல்லாம் அதுவும் கொடுத்துரும், டெய்லி கொண்டு வந்து கூடவே வாசிக்கும், ஒரு ஆனந்தம். பிரதா சம்ஸ்கிருதம் எல்லாம் ஒன்றும் தெரிய வேண்டாம், தமிழ்லாம் தெரிய வேண்டாம், பத்மநாபன் பெரியவன் தெரிஞ்சாலும் ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே ராதே. இது யார்கிட்ட எல்லாம் ஜெராக்ஸ் இருக்கோ அவெல்லாம் ஒரு 5-5 காப்பி எடுத்துருவாங்க, நாளைக்கு மத்த வாழ்க்கை கொடுக்கலாம். அந்த கைங்கரியம் பண்ணுங்க. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா.